الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أستغفر الله العظيم وأتوب إليه سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, அவனுடைய தூதர் மீது அவர்களுடைய குடும்பத்தார் தோழர்கள் நல்லவர்கள் அனைவர் மீதும் சலவாத்தும் சலாமும் கூறியவனாக தொடங்குகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த தலைப்பு நாம் என்னமோ தத்துவங்களை பற்றி பேசப் போகிறோம் அல்லது வேறு ஏதாவது சைக்காலஜி சம்பந்தமா என்ன டாக்டர் அப்துல்லா வந்துட்டாரா இங்க அப்படின்னா நீங்க நினைச்சு கொள்ளாதீங்க. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தார்களோ, வாழ கற்றுக் கொடுத்தார்களோ, கவனித்து கேளுங்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தார்களோ, வாழ கற்றுக் கொடுத்தார்களோ, அதில் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கிறது. ஒருவர் மகிழ்ச்சியான வாழ்க்கையை, நல்ல கவனமா கேட்க வேண்டும், ஒருவர் மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடைய வேண்டும் என்றால், திரும்ப சொல்கிறேன், ஒருவர் மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடைய வேண்டும் என்றால் படிப்பு தேவையில்லை, பணம் தேவையில்லை, பங்களா தேவையில்லை, அழகு தேவையில்லை, அழகிய மனைவியும் தேவையில்லை, வசதியான வாகனமும் தேவையில்லை, இவையெல்லாம் இல்லாமல் இருந்தும் மகிழ்ச்சியாக வாழலாம், இவையெல்லாம் இருந்தும் அழுது கொண்டு வாழலாம், இவையெல்லாம் இருந்தும் அழுகையோடு வாழ்க்கையை கழிக்கலாம் கழிக்கிறார்கள், இவையெல்லாம் இல்லை என்றாலும் மகிழ்ச்சியோடு வாழ்க்கையை கழிக்கலாம். எப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தது போன்று வாழ பழகிக்கொண்டால், இதுதான் முக்கியமான விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தது போன்று வாழ பழகிக்கொண்டால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழகியது போன்று வாழ பழகிக்கொண்டார். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தது போன்று வாழ பழக வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழகியது போன்று வாழ வேண்டும். புரியுதா இல்லையா? அதுல திரும்ப குழப்பிறீங்கன்னு சொல்றீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தது போன்று வாழ பழக வேண்டும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தது போன்று வாழ பழக வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழகியது போன்று நாம் வாழ தெரிய வேண்டும். ரெண்டுத்தையும் இப்ப வித்தியாசப்படுத்தி பார்ப்போம், ஈஸியா புரிஞ்சோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தது போன்று என்றால், அவர்கள் துன்யாவிலே சந்தித்த ஏற்ற இறக்கங்கள், வாழ்க்கையில் இந்த இரண்டும் ஒட்டி பிறந்த ஒன்று, வாழ்க்கையில் அவர்கள் சந்தித்த ஏற்றம் இரக்கம், முதலில் அவர்கள் இரக்கத்தை தான் சந்தித்தார்கள், அவர்கள் ஏற்றத்தை சந்திக்கவில்லை. மக்கா வாழ்க்கையெல்லாம் அவர்களுக்கு இரக்கமாகவே இருந்தது. இரக்கம் என்றால் என்ன? இந்த மேட்டிலிருந்து பள்ளத்தில் இறங்குற அந்த இரக்கம், தோல்வி, தொந்தரவு, சண்டை, வம்பு, பிரச்சனை, நிம்மதியின்மை, குழப்பம், பசி, பட்டினி, தன்னை ஏற்றுக்கொண்டவர்களுக்கெல்லாம் அடி உதை, தொழுகை கூட சரியாக தொழ முடியாத நிலை, எங்கேயாவது பள்ளம் மேடுகளிலே பாறைகளுக்கு பின்னால் பதுங்கி கொண்டு தொழ வேண்டும். அதுவும் யாராவது அந்த பக்கமாக ஆடு மேய்த்துக் கொண்டு வருகிறார்கள் என்று தெரிந்துவிட்டால் கையை விட்டுட்டு பேசாமல் இருக்கணும், ஏதோ சும்மா நிற்கிற மாதிரி. இவ்வளவு பயத்துக்கு இடையிலே பசி பட்டினியோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏற்ற இறக்கம். பிறகு மதீனா வாழ்க்கை வந்தபோது தோழர்களின் அரவணைப்பு, பாசம், பிரியம், தனக்கு ஓட்டு போடுங்கள் என்று சொல்லாமலேயே நீங்கள் தான் தலைவர் என்று சொல்லிவிட்டார்கள். இன்று எப்படி எனக்கு ஓட்டு எனக்கு ஓட்டு எனக்கு ஓட்டுன்னு பணங்களை அள்ளி இறைத்ததற்கு பிறகு கூட அதெல்லாம் வாங்கிட்டு அடுத்தவங்களுக்கு ஓட்டு போடுறவங்க கூட இருக்கிறாங்க. எத்தனை பேர் இங்கேயும் காசு வாங்கிப்பான், அங்கேயும் காசு வாங்கிப்பான், அங்கேயும் காசு வாங்கிப்பான், இங்கேயும் காசு வாங்கிப்பான். எத்தனை பேருக்குப்பா ஓட்டு போடுவோம், உனக்கு இருக்கிறத ஒரு ஓட்டு தான். ஆனால் அங்கே என்னை தலைவராக்குங்கள், என்னை இமாமாக்குங்கள், என்னை மன்னராக ஆக்குங்கள் என்று எந்த பிரகடனமும் இல்லை. ஆனால் அவர்கள்தான் எல்லாம், அவர்கள்தான் இமாம், அவர்கள்தான் மன்னர், அவர்கள்தான் ஆட்சியாளர், அவர்கள்தான் ரசூல், அவர்கள்தான் நபி, அவர்கள்தான் வழிகாட்டி, எல்லாம் அவர்கள்தான். இப்படி ஒரு காலம். சரி, ஏற்றம் இறக்கங்களை சந்தித்தார்கள், இன்ப துன்பங்களை சந்தித்தார்கள், மகிழ்ச்சி கவலையை சந்தித்தார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய வாழ்க்கைக்கு என்று ஒரு ஃபார்முலா, ஒரு அடிப்படையை வகுத்து வைத்திருந்தார்கள். இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அந்த முறைப்படி அவர்கள் போய்கொண்டே இருந்தார்கள், சென்று கொண்டே இருந்தார்கள். எனவே அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த மாற்றங்கள் அவர்களுடைய அந்த நீண்ட வெகு தூர பயணத்தில் அவர்களை சோர்வுற செய்யவில்லை, அவர்களை களைப்படை செய்யவில்லை. இன்று நாம் சடைவடைவது போன்று அவர்களை சடைவடைய செய்யவில்லை. நம்ம எப்படி வேணாம்ப்பா விட்டுட்டு ஓடிடுவோம்ப்பா, தாங்க முடியல பிரச்சனை, எது செஞ்சாலும் பிரச்சனை, எது சொன்னாலும் பிரச்சனை, வேணாம். சில பேருக்கு ஊரே வேணாம், சில பேருக்கு வீடே வேணாம், சில பேருக்கு நாடே வேணாம், ஓடிவா ஓடிட்டா போதும் என்று நாம் சடைவது போன்று சோர்வடைவது போன்று நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, மாச்சப்பட்டுகிறது, எதுக்கு எடுத்தா என்னப்பா என்று வாழ்க்கையிலே தமிழில் சொல்ல போர் அடிக்குது என்ற எந்த நிலையும் அவர்களுக்கு ஏற்படவில்லை. எப்படி அவர்கள் வாழ்ந்தார்கள், அவர்களுடைய இலக்கை நோக்கி அவ்வளவு வேகமாக அவர்கள் சென்றார்கள், அவர்களுடைய அந்த வேகத்தை எந்த விதமான ஏற்றம் இறக்கமோ பிரச்சனைகளோ குழப்பங்களோ, அது எந்த குழப்பமாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பமாக இருந்தாலும் சரி, சமுதாயத்தில் ஏற்பட்ட குழப்பமாக இருந்தாலும் சரி, அல்லது நாட்டிலே ஏற்பட்ட குழப்பமாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஸ்டெடியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். அந்த மாதிரி யாருமே இதுவரைக்கும் இருந்ததும் இல்லை, இனி இருக்கவும் முடியாது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூழ்நிலைகளிலே வாழ பழகி இருந்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு பழக்கி கொடுத்திருந்தான், அல்லாஹ் அவர்களுக்கு வாழ பழகி கொடுத்திருந்தான். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்கொண்ட ஆயுதங்கள் என்ன, அதாவது அவர்கள் அதற்காக தன்னை எந்தெந்த பண்புகளை கொண்டு தயார்படுத்தி கொண்டார்கள், நல்ல கவனித்து கேட்டு வாருங்கள். முதல் விஷயத்தை பற்றி நாம் பேசி வருகிறோம், அது என்ன, வாழ பழகுவது. நபி அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி வாழ பழகுவது, அதாவது தன்னிலையில் என்னென்ன பண்புகளை அவர்கள் கையாண்டார்கள், கடைபிடித்தார்கள், என்னென்ன குணங்களை தன்னிலே அவர்கள் வைத்திருந்தார்கள், அதன் மூலமாக அவர்களால் சாதிக்க முடிந்தது. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உலகத்திலே சாதித்த அத்தனை பேரும் அவர்களிடத்திலே ரசூலுல்லாஹுடைய ஏதாவது ஒரு சாதனை பண்பு ஒரு சிறிதளவாவது இருந்திருக்கும், அதை வைத்துத்தான் அவர்களால் சாதிக்க முடிந்திருக்கும், வாழ முடிந்திருக்கும். நான் சொல்றது புரிகிறதா, சாதித்தவர்களிடத்தில் அந்த சின்ன அளவுதான் இருந்திருக்கும், இமயத்தை தொட்டிருப்பார்கள், வானலாவிய புகழை சம்பாதித்திருப்பார்கள், உலகத்திலேயே பெரிய கோடீஸ்வரன் என்ற பெயரை பெற்றிருப்பார்கள், உலகத்திலேயே பெரிய அறிஞன் என்ற பெயரை பெற்றிருப்பார்கள், உலகத்திலேயே சிறந்த
ஒரு நிர்வாகி என்ற பெயரை பெற்றிருப்பார்கள், அல்லது சிறந்த ஒரு தலைவன் என்ற பெயரை பெற்றிருப்பார்கள். இப்படி பெயர் பெற்றவர்கள் எல்லாம், கவனித்து கேளுங்கள், இப்படி பெயர் பெற்றவர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹின்னு சொல்லும் போது நீங்க உங்க வாயில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானா சொல்லிடும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மலை போல, சிகரங்கள் போல, அல்லது கடலின் ஆழத்தை போல ஆழமாக கொட்டி கிடந்த லட்சக்கணக்கான தன்மைகளிலிருந்து ஒரு சில தன்மைகள் சிறிதளவு இருந்ததை வைத்துத்தான் இப்படி உலகளாவிய புகழை, உலகளாவிய சிறப்பை, உலகளாவிய ஒரு பெரிய முன்னேற்றத்தை அவர்கள் கண்டார்கள் என்றால், அத்தனை சிறப்புகளையும் அளவில்லாமல் சொன்னால், அதாவது அல்லாஹ்வுக்கு சொல்றதை போல அல்ல, நம்மைக்கு, நம்மை பொறுத்தவரை, யாரை பொறுத்தவரை, சாதாரண மக்களாகிய நம்மை பொறுத்தவரை, அத்தனை பண்புகளையும் அவ்வளவு கொண்டிருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்திருப்பார்கள் யோசித்து பாருங்கள். ஆகவேதான் உலக தலைவர்களில் எவரும் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தை எதிர்ப்பதே தனது வாழ்க்கை, வாழ்க்கையின் குறிக்கோள் என்று கொண்டிருந்தவர்கள் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசும்போது மனிதர்களில் அவருக்கு இரண்டாம் அவர் இல்லை. அவங்களுடைய பேச்சு என்ன, மனிதர்களில் அவர்களுக்கு இரண்டாம் அவர் இல்லை, மனிதர்களில் அவருக்கு நிகரானவர் இல்லை, மனிதர்களில் அவரை போன்றவர் இல்லை என்றுதான் அவர்களால் பேசி முடிக்க முடிந்ததே தவிர, ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையிலே குறை காணுவோம், குறை காணுவோம், ஏதாவது ஒரு குறையை தோண்டி எடுத்து விடுவோம் என்று ஆராய்ச்சி செய்தவர்களெல்லாம் கடைசியிலே ரசூலுல்லாஹிற்கு பணிந்து ரசூலுல்லாவின் மீது நேசம் கொண்டு அவர்களுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதாகத்தான் வரலாறு சொல்கிறது. யூதர்களிலே ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்டவர்கள், பெரிய பெரிய சிந்தனையாளர்கள் கடந்த நூற்றாண்டிலே ஒரு பெரிய ஆராய்ச்சியை மேற்கொண்டார்கள். எப்படியாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்களுக்கு அசிங்கப்படுத்தி காட்ட வேண்டும் என்று இந்த ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்டவர்கள் ஆராய்ச்சி செய்ததிலே, கவனித்து கேளுங்கள், 100க்கும் மேற்பட்டவர்கள் ஆராய்ச்சி செய்தார்கள். எதற்காக, எதற்காக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கண்ணியப்படுத்திய ஒரு மனிதரை இவர்கள் அசிங்கப்படுத்த நினைத்தால் யார் அசிங்கப்படுவார்கள்? அசிங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய சீராவை ஆராய்ச்சி செய்து ஆராய்ச்சி செய்து கடைசியிலே அதுல 60 பேர் முஸ்லிமானதான் மிச்சம். அதுல 60 பேர் அறிஞர்கள், அந்த யூத நிபுணர்கள், ஆராய்ச்சியாளர்கள் முஸ்லிமானதுதான் மிச்சம். மிச்ச பேர் பார்த்தா நம்மளும் அடுத்த ஆராய்ச்சியை தொடர்ந்தோம்னா அவன மாதிரி கதியா போடுன்னு ஆராய்ச்சியை பாதியோட நிப்பாட்டிக்கிட்டாங்க. ஆராய்ச்சியை தொடர்ந்தால் நமது நிலையும் அவர்களை போன்று ஆகிவிடும் என்று ஆராய்ச்சியை நிப்பாட்டிக்கிட்டானோ, போதும்பா இதுக்கு மேல வேணாம. என்ன சொல்ல வருகிறோம் இந்த இடத்திலே, அப்ப நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட பண்புகளை தனக்குள் வைத்திருந்தார்கள். அந்த பண்புகளை கொண்டுதான் நபி அவர்கள் வாழ்ந்தார்கள். எனவே அவர்களால் எல்லா விதமான ஏற்ற இறக்கங்களுக்கு மத்தியில், எல்லா விதமான சூழ்நிலைகளுக்கும் இடையில் அவர்களால் வாழ முடிந்தது, அவர்களால் வாழ முடிந்தது. சரி, இப்ப இந்த முதல் பகுதியை, அதாவது வாழ்ந்தார்கள் என்ற இந்த முதல் பகுதியை எடுத்துக்கொள்ளும் போது முதலிலே நாம் நமக்கு ஒரு இலக்கை முடிவு செய்ய வேண்டும். கொஞ்சம் கவனமா கேட்கிறீங்களா? நாம் நமக்கோர் இலக்கை நிர்ணயம் செய்ய வேண்டும். ஆண்களுக்கும் சொல்கிறேன், பெண்களுக்கும் சொல்கிறேன், எனக்கும் சொல்கிறேன், எல்லோருக்கும் சொல்கிறேன், முதலில் நாம் ஓர் இலக்கை முடிவு செய்ய வேண்டும். நீங்க கார் எடுத்து உட்கார்ந்துட்டீங்க, அழகான காரை வாங்கிட்டீங்க, பெட்ரோல டேங்க் ஃபுல்லா நெப்பிட்டீங்க, கையில காசு பணத்தெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டீங்க, ரோட்லையும் காரை ஸ்டார்ட் பண்ணி கீரை போட்டு தூக்கியாச்சு. ஆனா எங்க போறதுன்னு முடிவு செய்யலங்க. எங்க பின்னாடி வரவெல்லாம் திட்டுவான், யோ லெப்ட் போறானா, ரைட்டு போறானா, நேரா போறானா, ஒண்ணுமே புரியலையே, பாக்குறோமா இல்லையா, இவன் ஏதோ குழப்பவாதி, இவனும் குழம்பி நம்மளையும் குழம்புறான். போயிட்டே இருப்பான், திரும்பி போவான், ரைட்டு திரும்பிடுவோமா அப்படின்னு ரைட் இண்டிகேஷன் பண்ணுவான். அப்புறம் திரும்ப லெஃப்ட்ல டக்குன்னு வேணாம் வேணாம் அப்படின்னு ரைட் எடுத்துட்டு லெஃப்ட்ல போட்டு பார்ப்பான். பின்னாடில இருந்து இந்த ஒரு காரக்கார வந்து பாம்பான்னு ஆரம்பிச்சுட்டு திரும்ப அதை விட்டு நேராக போவோம். பாக்குறோமா இல்லையா, வெளியூர்ல இருந்து சில பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு தெரு தெரியல அல்லது எந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு முன்னாடி எந்த இடத்துக்கு நாலு இடத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணிருப்பான். முதல்ல எந்த இடத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணாமல் இருக்கும் பொழுது அவன் குழம்புறதை நீங்க பார்த்துருக்கலாம். இப்படித்தான் நம்மிலே பெரும்பாலானவர்களுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. எனவே நமக்கு வாழ தெரியவில்லை. அப்ப நபி அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு இலக்கை நிர்ணயித்து விட்டார், இந்த இலக்கை நோக்கித்தான் நீங்கள் பயணிக்க வேண்டும். அந்த இலக்கு என்ன? அந்த இலக்கு என்ன? சொர்க்கத்திலே அல்லாஹுவை பார்த்து அல்லாஹுவை திருப்தி அடைய வேண்டும். சொர்க்கத்துக்கு போறது மட்டுமல்ல, சொர்க்கத்துக்குள் நுழைந்து அல்லாஹ்வுடைய நெருக்கமான அடியார்களில் ஆகி அல்லாஹுவை பார்க்க வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்தி அடைய வேண்டும். இதாங்க ஃபைனல் ஸ்டேஜ். அங்கதான் போய் கார் ஆஃப் ஆகும், அங்கதான் போய் சாவிய ஆஃப் செய்தாக வேண்டும். அது வரைக்கும் பயணம் 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 பயணம், ஒரே ரூட்டு தான் போயிட்டே இருக்க வேண்டும். அதான் இலக்கணம். சரியா புரியல சொல்றது என்ன தம்பி? அதுதான் நமக்கு நோக்கம் லட்சியம், இலக்கு நோக்கம் லட்சியம் குறிக்கோள் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய திருப்தியை சொர்க்கத்திலே அடைய வேண்டும், சொர்க்கத்துக்கு போக வேண்டும். அப்ப இந்த வார்த்தையை சொல்லும் போதே அங்கே இங்கே அங்கே ஒன்று மறைந்திருக்கிறது, அதாவது மறுமை நம்பிக்கை, ஆகிரத்துடைய நம்பிக்கை, சொர்க்கத்துடைய நம்பிக்கை சரியாக இருக்க வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும், குகையாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் துன்யாவில இருந்து கொண்டு ஆகிரத்தை கண்ணால் பார்த்தாலும் கூட நம்பிக்கை கூடாத அளவுக்கு ஆகிரத்துடைய நம்பிக்கை மிகைத்திருக்க வேண்டும். சொல்றது புரியுதா? எப்படி ஆகிரத்தை இப்ப கண்ணு கூட நமக்கு பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இப்படி பார்த்ததுனால நம்பிக்கையில ஒண்ணு எக்ஸ்ட்ரா கூட கூடாத அளவுக்கு பார்க்காமலேயே அந்த நம்பிக்கை அவ்வளவு ஆழமாக இருக்க வேண்டும். சஹாபாக்கள் தாபியன்களிலே பலர் அப்படித்தான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார்கள், நாங்க ஆகிரத்தை பார்த்தா புதுசா எங்களுக்கு ஒன்னும் நம்பிக்க கூடாது, ஏனென்றால் அதை பார்க்காமலேயே அல்லாஹ்வுடைய கூற்றை வைத்து ரசூலுடைய கூற்றை வைத்து நாங்கள் அதை நம்பிக்கை வைத்திருக்கிறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு பழமொழி அடிப்படையில பட்டாத்தான் இவனுக்கு புரியும், எப்படி படாத வரை இவனுக்கு புரியாது. அதாவது என்ன அர்த்தம்? பட்டால் தான் புரியும், படாத வரைக்கும் புரியாது என்று சொல்வதை போன்று கபருக்குழிக்கு போனாதான் அந்த நம்பிக்கை முழுமையாகும். அந்த அளவுக்கு தான் பலர் இருக்கிறார்கள். கபருக்குழிக்கு சென்று கண்ணை மூடாத வரை இவருக்கு ஆகிரத்த நம்பிக்கை, ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாங்க முஸ்லீம் எல்லாம் சேர்ந்து பயமுறுத்துறாங்க அப்படின்னு இவர் பயந்துகிட்டே இருக்காரு. இப்படி இவருடைய உள்ளத்திலிருந்து அந்த பயம் வரவில்லை. சொர்க்கத்தை பற்றி சொல்றாங்க அப்படின்னு இவரும் வாயை பிளந்துகிட்டு போண்டா வித்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இவருடைய உள்ளத்திலிருந்து ஆசை வரவில்லை. அப்ப மறுமையில் சொர்க்கத்திலே அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும், அல்லாஹ் நம்மை கொண்டு திருப்தி அடைய வேண்டும், அல்லாஹ் நம்மை பார்க்க வேண்டும் என்பது நம்முடைய இலக்கு, நம்முடைய நம்ம போய் கடைசியா சேர வேண்டிய இடம். சரியா? அதை முடிவு செய்தான் அல்லாஹு தஆலா நபிக்கு, வலசௌஃப யுதீக ரப்புக ஃபதர்லா வலல் ஆகிரது கைருல் லக மினல் ஊலா வல் துஹா வல் லைலி இதா சஜா நபியே, மறுமை வாழ்க்கை இம்மை வாழ்க்கையை விட சிறந்தது. அங்கே உங்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான், நீங்கள் திருப்தி அடைவீர்கள். அங்கே உங்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான், நீங்கள் திருப்தி அடைவீர்கள். அப்ப இந்த இடத்திலே அல்லாஹு தஆலா நபியே உங்களுடைய இலக்காக மறுமையை ஆக்கிக் கொள்ளுங்கள், இப்ப உங்களுடைய துன்யா வாழ்க்கையை தொடருங்கள். ஆகவேதான் நபி அவர்கள் தங்களது ஹதீஸுகளிலே ஏராளமான ஹதீஸுகளிலே சொன்னதை நாம் பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நானெல்லாம் இன்னமா அன கராகிபின் இஸ்தவல்ல தஹ்த ஷஜரத்தின் இஸ்தவல்ல தஹ்த ஷஜரத்தின் ثُمَّ رَاحَ فَتَرَكَهَا. எனக்கு உதாரணம்
நீண்ட பயணத்தில் சென்று கொண்டிருப்பவன் ஒரு மரத்தின் கீழ் இறங்கி நிழல் தேடி இலைப்பாறிக் கொண்டிருந்தான். அவனது அந்த இலைப்பாறுதல் களைப்பு முடிந்தவுடன் அந்த நிழலை விட்டுவிட்டு தனது பயணத்தை தொடர்ந்து விட்டான். எத்தனை ஹதீஸுகளிலே சொல்கிறார்கள், நான் ஒரு முசாஃபிர், ஒரு முசாஃபிரை போன்று ஒரு பாதையிலே செல்லக்கூடிய ஒரு பயணியை போன்று நீ வாழ பழகிக்கொள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது தோழர்களுக்கு சொன்ன விசேஷமான ஹதீஸ். கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அப்ப இந்த ஹதீஸுகளில் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லித் தருகிறார்கள், நான் போய்கிட்டே இருக்கிறேன், நம்ம இங்கிருந்து கன்னியாகுமரி போற மாதிரி அல்லது காஷ்மீர் போற மாதிரி நான் சென்று கொண்டே இருக்கிறேன், ரொம்ப தூரம் நான் போக வேண்டியது இருக்கிறது, ரொம்ப தூரம் நான் போக வேண்டியது இருக்கிறது. அது என்ன தூரம்? அது சொர்க்கம். அப்படி போய்கொண்டிருக்கும் போது, அந்த இலக்கை நோக்கி நான் சென்று கொண்டிருக்கும் போது, அந்த பங்களாவை நோக்கி நான் சென்று கொண்டிருக்கும் போது, கவனித்து கேளுங்கள், என்னோட வந்துகிட்டே இருக்கு, அந்த பங்களாவை நோக்கி நான் சென்று கொண்டிருக்கும் போது, அந்த தோட்டத்தை நோக்கி நான் சென்று கொண்டிருக்கும் போது, அந்த கண்ணழகிகளை நோக்கி நான் சென்று கொண்டிருக்கும் போது, அந்த பழங்களை நோக்கி நான் சென்று கொண்டிருக்கும் போது, அந்த தந்தூரிகளை நோக்கி நான் சென்று கொண்டிருக்கும் போது, அந்த நீர் அருவிகளை நீர்வீழ்ச்சிகளை நோக்கி நான் சென்று கொண்டிருக்கும் போது, அதற்கெல்லாம் மேல் என்னை படைத்த ரப்பு எனக்காக அங்கே காத்துக் கொண்டிருக்கிறான், அவனை பார்க்க நான் சென்று கொண்டிருக்கும் போது, இப்ப வாங்க வாழ்க்கையிலே இப்போது எனக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்கள், இன்ப துன்பங்கள், சுக துக்கங்களிலே உழன்று இதிலே என் மனதை பறிகொடுத்து இதிலே நான் என்னை தவிக்க விட்டு இன்பத்திலே என் மனதை லயிக்க வைத்து அல்லது துன்பத்திலே கவலைப்பட்டு சஞ்சலப்பட்டு அவதிப்பட்டு தன்னை மாய்த்துக் கொள்வதில் எனக்கு எந்த நன்மையும் இல்லை. ஏனென்றால் நான் செல்ல வேண்டியதோ, நான் தேட வேண்டிய இன்பமோ, நான் அனுபவிக்க வேண்டிய இன்பமோ, நான் பார்க்க வேண்டிய காட்சியோ, நான் சுகமாக கால் மேல கால் போட்டு தங்க வேண்டிய அலல் அராய்க்கு என்று இடமோ எங்கே இருக்கிறது? எங்கே இருக்கிறது? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே இருந்து கொண்டிருக்கும் போது, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே இருந்து கொண்டிருக்கும் போது நான் இங்கே எப்படி எனது மனதை பறிகொடுப்பேன்? இப்ப நம்மளோட சேர்ந்து இந்த உதாரணத்தை கொஞ்சம் இணைச்சு பாருங்க. ஒரு பெரிய பணக்காரர், அவருக்கு பெரிய பங்களா இருக்குது, வீடு இருக்குது, அழகான மனைவி, அழகான பிள்ளைகள், வீட்டில் வேலை செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர் பயணம் போயிட்டு இருக்கும் பொழுது, உதாரணத்துக்கு விமானத்திலேயோ அல்லது ரயிலையோ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போறார். அப்படி போகும்போது ஃபர்ஸ்ட் கிளாஸுக்குன்னு சொல்லி தனியா ஒரு வெயிட்டிங் ரூம் இருக்கும், ஃபிளைட்ல போனாலும் சரி அல்லது ட்ரெயின்ல போனாலும் சரி. அந்த வெயிட்டிங் ரூம் எப்படி இருக்கும்? மற்ற வெயிட்டிங் ரூம் மாதிரி இருக்குமா? ரொம்ப சுகபோகமா நல்லா அழகா செஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல போய் ஒருத்தர் உட்கார்ந்துக்கிட்டு தனது மனதை பறிகொடுத்து விட்டு உட்கார்ந்துருந்தா அவர் என்ன சொல்லுவீங்க? ட்ரெயின் வருது, உங்க ட்ரெயின் வந்துருச்சுங்க அப்படிங்கிறாங்க. இப்ப ட்ரெயினா, என்ன அழகா சீட் போட்டுக்கிறாங்க, என்ன அழகா வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க, என்ன அழகா டீ கொடுக்குறாங்க அப்படின்னு ஒருத்தர் உட்கார்ந்துருந்தாருனா அவர் என்ன சொல்லுவீங்க? இவன் பணக்காரன் தான் ஆனா இருக்கான், என்ன சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? தனது அந்த சிறிய நேரத்திலே அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் வெயிட்டிங் ரூமா இருந்தாலும் அது தனக்கு டெம்பரவரி தான், நம்முடைய வீடு பங்களா தான் நமக்கு அசல் என்ற புத்தி இல்லை என்றால் அவனை எப்படி கிறுக்கன் சொல்லுவோமோ அப்படித்தான் இப்ப சொல்லி பார்த்துங்க. யாருக்கு சொல்லணும்? யாராக இருந்தாலும் சரி, யார் இந்த உலகத்தின் இன்பத்திலே தனது மனதை பறிகொடுத்து விட்டு, உலக இன்பத்திலே தனது மனதை பறிகொடுத்து விட்டு இது இது எப்படி துன்யா ஹவா நஃப்ஸ்னு சொல்றமா இல்லையா, அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு சொல்ல வேண்டும். யோசித்து பாருங்கள், ஏன் இவருக்கு அல்லாஹ் அந்த தங்குறதுக்கு மாட மாளிகையை வைத்திருக்கிறான், இவர் இங்க வெயிட்டிங் ரூம்ல உட்காந்துக்கிட்டு ஜாலி பண்ணிட்டு இருக்கிறாரு. இவருக்கு அல்லாஹ் சாப்பிடுவதற்கு லஹ்மி தைரி மிம்மா இஷ்டஹுன் கபாபு சிக்கன் தந்தூரி அப்புறம் வந்து திக்கா ஃப்ரை மசாலா எல்லாம் அங்க ரெடியா இருக்குது. இவர் இங்க வந்து நஜிஸ் ஆகிறதுல உட்காந்துக்கிட்டு ஆசைப்பட்டு உட்காந்துருக்கிறாரு. அசுத்தமே இல்லாத சுத்தமான மனைவி அங்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள், இங்கே அசுத்தமான மனைவி இடத்திலே ஆனந்தம் தேடி கொண்டிருக்கிறார். இவர் அழிவே இல்லாத செல்வம் அங்கே இருக்கிறது. எப்படி கையில காப்பு போடுவாங்க பாருங்க மலக்குகள் வந்து சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் யுஹல்லவுன ஃபீஹா மின் அஸாவிர மின் தஹபின் வயல்பசூன சியாபன் மின் சுந்துஸின் குதுரின் வஇஸ்தபரக்கின். தங்க வளையல கொண்டு வந்து மாட்டுனா யாருக்கு வளையல? இங்க நம்ம போடல, அங்க வந்து நமக்கு இவங்களுக்கு கிடையாது. யாருக்கு? இங்க நல்ல வளையல் போட்டுக்களுக்கு ஆட்டினாங்க பாருங்க, கணவனுக்கு ஆட்ட மாட்டாங்க. வெளியே போகும்போது இப்படி இப்படி ஆட்டுவாங்க, எப்படி புர்கா வெளியில தெரியற மாதிரி. கடைக்கு போனா சும்மா இருக்க மாட்டாங்க, இப்படி தூக்கிதான் சாமான் வாங்குவாங்க. துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கிட்டே போனுங்க. என் கையில மட்டும் துப்பாக்கியை கொடுத்தீங்க அவ்வளவுதான், உங்க வீட்டில இருந்து இங்க வர்றதுக்குள்ள 100 பேர் கலாஸ். அநியாயமா இருக்குது சமுதாயமா. இது வெக்கம் இல்லை, சூடு இல்லை, மனம் இல்லை, மரியாதை இல்லை. காய்கறி கடைக்காரன்ல இருந்து பால்காரன்ல இருந்து தெருவில் இருக்கிறவன்ல அண்ணன் தம்பி மாதிரி பழக ஆரம்பிக்கிறார்களே இந்த பெண்கள், என்ன கேவலமா போச்சுங்க. ஒரு பெண்ணுடைய குரல் அந்நிய ஆணுக்கு கேட்கலாமா? இவ்வளவு கேவலம் இது. சரி, அப்புறம் அது தனி தலைப்பா போயிடுப்போது. அப்ப இந்த தங்கத்தை போட்ட உடனே நாம் மின்னு தெரியுமா மினுக்கும் சுபகனில் அப்படியே நம்ம வருவோம் பாருங்க இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறமா கொண்டு வந்து இங்க நம்ம பட்டு போடல, அவங்க போட்டுட்டு இருந்தாங்களா, அதனால பட்டு நமக்கு அங்க எப்படி பட்டு ஆட. அதுவும் பச்சை கலர்ல அப்படியே லைட்டா மினுக்கிற மாதிரி மேல ஒரு கலர்ல கீழே ஒரு கலர்ல போட்டு உள்ளார ஒண்ணு போட்டு வெளியில ஒண்ணு போட்டு ஆளை அப்படியே கூட்டிட்டு வந்தா நம்ம ஊர்லாம் பார்த்து சொக்கி நிப்பாங்க. எப்படி இங்க எப்படி இவர அங்க பார்த்து சொக்கி நிப்பாரு, அங்க எப்படி அவங்க நம்மளை பார்த்து சொக்கி நிப்பாங்க. சுபஹானல்லாஹ், என்ன அழகுங்க நீங்க அப்படின்னு அவங்க இவங்களை கொஞ்சம் இவர் சொல்லுவாரு, நாங்க மட்டும் அழகு, நீங்களும் தான் ரொம்ப அழகு அப்படின்னு அங்க கொஞ்சுவார். இப்ப இதுவெல்லாம் அங்க இருந்து கொண்டிருக்க, அப்ப இலக்கை நிர்ணயித்தான் அல்லாஹுத்தான. நபிக்கு இலக்கை நிர்ணயித்தான். இங்க நீங்க வந்து ஜஸ்ட் டெம்பரவரி தான், புரியுதா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் சொன்னார்கள், ஒரு மரத்திற்கு கீழே நின்று இலை வாரி விட்டு இங்க நிழல் நல்லா இருக்குது, இங்க தண்ணி நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு, இங்க நல்லா விசாலமா இருக்குது, காற்றோட்டமா இருக்குது, ஆக்சிஜன் எல்லாம் ஃப்ரீயா இருக்குது, சிட்டிக்குள்ளார போனா ரொம்ப பொல்யூஷனா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்தா என்ன செய்ய வேண்டியது? அங்கேயே தோண்டி புதைக்க வேண்டியதான். யாராவது அப்படி உட்காருவாரா? யாராவது அப்படி உட்காருவார்களா சொல்லுங்கள்? உட்கார மாட்டார்கள். இன்று பெரும்பாலானவர்கள் அவருடைய பிரச்சனையே இதுதான். இது ஒரு உதாரணம் சொன்னா இன்னொரு பக்கம் அதையும் பார்த்துட்டு போவோம். இப்ப ஒருத்தர் காசே இல்லாதவருங்க, ரொம்ப வறுமையிலே தரித்திரியத்திலே உள்ளவர். இன்றைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்களெல்லாம் மனுஷனாவே மதிக்கிறதுல அல்லாஹால இந்த நாட்டை திருத்தட்டும். அதனாலதான் இந்த நாட்டுக்கு முசிபத்து. ஏழைகள் அவமதிக்கப்படுகிற வரை, ஏழைகள் அவமதிக்கப்படுகிற வரை பாமரர்களும் செல்வத்திலே வறுமை நிலையிலே இருப்பவர்களும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற வரை மொத்த மக்களும் அவதிப்பட்டு இருக்க வேண்டியதா? அல்லாஹ்வுடைய லானத் இறங்கிக் கொண்டிருக்கும், அல்லாஹ் பாதுகாப்பான். உங்களால் முடிந்தால் ஒரு சிரமப்படுபவருக்கு அவருடைய வாழ்க்கையிலே விசாலத்தை ஏற்படுத்த முடியும் என்று தெரிந்தால் அதை ஏற்படுத்தாமல் தயவு செய்து சென்று விடாதீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு மறுமையின் கஷ்டத்தை நீக்கி வைப்பான். நபி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனது சகோதரனுடைய உனது சகோதரனுடைய கஷ்டத்தை நீ நீக்கி கொடுத்தால் அல்லாஹ் உனக்கு மறுமையின் கஷ்டத்தை நீக்கி கொடுப்பான். உனது சிரமப்படுகிற ஒரு சகோதரனின் கஷ்டத்தை நீக்கி கொடுத்தால் அல்லாஹ் உனக்கு மறுமையின் கஷ்டத்தை நீக்கி கொடுப்பான். ஒரு சைக்கிள் வாங்கி ஒருத்தருக்கு கொடுக்க முடியுமா? நடந்து போறவருக்கு, ஏழையில உள்ள ஏழையா உள்ளவருக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுங்க. ஒருத்தர் சைக்கிள்ல போய் ரொம்ப தூரமா போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு, ஒரு டிவிஎஸ் வாங்கி கொடுக்க முடியுமா? வாங்கி கொடுங்க. ஒருத்தர் டிவிஎஸ்ல போய் முதுவலிக்க ரொம்ப தூரமா வியாபாரம் பண்றாரு, அவருக்கு ஒரு சின்ன பைக் செகண்ட் ஹேண்ட் பைக்காவது வாங்கி கொடுக்க முடியுமா? வாங்கி கொடுங்க. அல்லாஹ் நம்முடைய கஷ்டத்தை நீக்குவான். நம்ம சிராது பாலத்துல போகும் பொழுது இன்ஷா அல்லாஹ் நமக்கு சூப்பர் ஃபாஸ்ட் குதிரையை ஒண்ணு கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அடி பின்னிட்டு பறக்க வேண்டியது சுபஹானல்லாஹ் ரப்பில் ஆலமீன். அப்படி ஒரு கஷ்டப்பட்டவர்
அவருக்கு அவருடைய உதாரணத்தை பார்த்துக்கணுமா இல்லையா? அவர் போனோம் டெல்லிக்கு, அவர் போனோம் டெல்லிக்கு, ஏறி உட்காந்துட்டாரு அன்பு ரிசர்வ்ல. இந்தியாவுடைய அன்பு ரிசர்வ் எப்படி இருக்குன்னு அப்படியே கண்ண முடியில ஒரு கற்பனை பண்ணி பார்த்துருக்காரு. இப்ப அவரு அந்த அன்பு ரிசர்வ்ல உட்கார்ந்துருந்தாலும் கஷ்டம்தான், எந்திரிச்சா திரும்ப சீட்டு கிடைக்காது. அப்படிப்பட்ட அசாபுல உட்கார்ந்துக்கிட்டு அவர் என்ன சொல்லுவார்னா, ஒரு 30 மணி நேரம் தானே இந்த பொழுது, அரை மணி நேரம் போயிருச்சு, ஒரு மணி நேரம் போயிருச்சு, இந்த 2 மணி நேரம் போயிருச்சு, ஊருக்கு போயிடுவோம்ல, அங்க போய் பார்த்துக்கலாம், சாப்பாடு பசிக்கும், ஏதாவது வாங்கி அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு அங்க போய் இப்படி தனது மனதை தேற்றிக்கொண்டு யோசிச்சு பாருங்க. அவர் எதை நினைத்து தேற்றி கொண்டிருக்கிறார், வீட்டுக்கு போயிடுவோம்ல, நம்ம போறது அங்கதானே, வீட்டுக்கு போயிடுவோம்ல என்று அதை நினைத்து நினைத்து தேற்றி கொண்டே இருக்கிறார். கடைசியில போய் சேர்ந்துறாரு, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போறவனும் போய் சேர்ந்துடுறாரு, அண்டு சேர்ல போனவனும் போய் சேர்ந்துடுறாப்புல. சில நேரங்களிலே பார்த்தா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போய் இறங்கினவங்க கூட கவலையா இறங்குவாங்க, இந்த அண்டு சேர்ல இருந்து இறங்கினவங்க ரொம்ப சந்தோஷமா இறங்குவாங்க. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உட்காந்துருந்தவன் ஏசியில இருக்கிறவன் வெளியே போனா புழுக்கமா இருக்கேன்னு சொல்லிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இறங்குவா. இவன் அல்லாஹ் விட்டா போதும், அல்ஹம்துலில்லா, ஏன்னா இங்க வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தா குதிச்சு ஓடுவோண்டா, சுதந்திர பறவையா, காலை இப்படியே மடக்கி வச்சிருந்தோம், சாமானுக்கு மேல உட்கார்ந்துகிட்டு இருந்தோம், நிக்க முடியல, உட்கார முடியல, ஒண்ணுக்கு போக முடியல, அது செய்ய முடியல, இது செய்ய முடியலன்னு வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தோமா, அல்லான்னு கூண்டுல இருந்து திறந்து விட்ட கிளிய மாதிரி ஹானு சந்தோஷமா ஓடுவான். புரியுதா கவலையும் சந்தோஷமும்? அவன் எப்படி கவலைப்படுறான், வெளியே போனா அதாபாத்திரம் கவலைப்படுவான், உள்ளாரியே இருந்திருக்கலாமா, இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே நினைப்பான். இவன் என்ன நினைப்பான், அப்பா கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படித்தான் கவனமா கேளுங்க, ஒரு மூமின் ஒரு காஃபிருடைய உதாரணம். ஒரு மூமின் என்ன செய்வான், இந்த துன்யாவிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது மலக்குள் மூத்து வந்து ரூக வாங்கும்போது சீக்கிரமா தூக்கிட்டு போங்க. என்ன ஏன் மலக்கு வாங்க வரும்பொழுதே சீக்கிரமா கொண்டு போயிடுங்க. ஏன் என்று சொன்ன, இங்க அவன் அன்று சோழ போறவன மாதிரி எப்படி இருந்தான், துன்யாவிலே நெருக்கடியில இருந்தான். எனவே விசாலமான ஆக்கிரத்தை பார்த்தோன்னு அல்லாவும் மேல திருப்திப்பா, ஓ ரப்பும் மேல திருப்தி, நீனும் திருப்தி, வா ஹாப்பியா, வதுகுலி ஜன்னதி வதுகுலி இபாதி, எனது சொர்க்கத்திலே வந்துவிடு, எனது அடியார்களோடு சேர்ந்து விடு அப்படின்னு சொன்னவன அப்படியே குதிச்சு ஓடுவான் முஃமின். காஃபிர் அவன் எப்படி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு வெளியில இறங்குற மாதிரி பாப்பா, மலக்கு வரும் பொழுது சம்மட்டி எடுத்துக்கிட்டு வருவாரு, நாட்டம் பிடிச்ச துணிய நரகத்திலிருந்து எடுத்துட்டு வருவாரு, விஹாரமான முகத்தோட வருவாரு, வரும் பொழுதே ஊக சாத்திக்கிட்டே வருவாரு, எப்படி பூனை உஜுகம் பார்த்து பாரகம் முஞ்சலாட்டி முதுகிலாட்டி. இதை பார்த்தவன அவன் ஓடி ஒளிஞ்சுக்குப்பான், பாப்பான் ரூஹ் அப்படியே அவனுடைய உடலோட சிக்கும். எப்படி ஈரமான துணி முள் மரத்திலே போடப்பட்டு இழுத்தால் அந்த துணி அந்த துணி பியுமோ அந்த மாதிரி அந்த காஃபிருடைய ரூஹ் மாறிவிடும். சரி, இப்ப இந்த உதாரணங்களை எல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால், நாம் இலக்கை நிர்ணயிக்கும் போது, கவனித்து கேளுங்கள், இப்போது விஷயத்திற்கு வருகிறோம். நாம் இலக்கை நிர்ணயித்து விடும் போது, நாம் இலக்கை நிர்ணயித்து விடும்போது இந்த துன்யாவிலே நமக்கு கிடைக்கிற இன்பங்களை சுகங்களை வாழ்க்கை வசதிகளை நினைத்து மனதை பறிகொடுத்து சொர்க்கத்தை மறந்துவிட மாட்டோம் இன்ஷா அல்லாஹ். இந்த உலகத்திலே ஒரு கால் அல்லாஹுவின் விதியின்படி சோதனையும் துன்பமும் நோயும் பிரச்சனையும் வேதனையும் சோதனைகளும் நிறைந்து வாழ்க்கையை நமக்கு நெருக்கடிக்கு உள்ளாக்கினாலும், வாழ்க்கையை நெருக்கடிக்கு உள்ளாக்கி அப்படியே ஒரு பூட்டப்பட்ட ஒரு அறைக்குள் ஒருத்தனை தள்ளிட்டு சோறு தண்ணி இல்லாம அப்படியே நீ சாவுன்னு சொன்னா, அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி ஏற்பட்டாலும் கூட மறுமையின் அந்த விசாலத்தை நினைத்து, அந்த சொர்க்கத்தை நினைத்து, இந்த துன்பத்தில் துவண்டு விடாமல், தைரியம் எழுந்து விடாமல், அல்லாஹுவை கொண்டு பொறுமையை விடுதலையை சுபிட்சத்தை தேடியவனாக அவன் தனது இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டே இருப்பான்.
புரியுதுங்களா? இதைத்தான் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுத்தலா நபிக்கு வாழ பழகி கொடுத்தான், இலக்கை நிர்ணயித்தான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கைக்குள்ளார இப்ப கொஞ்சம் வாங்க. இதை அவர்கள் நிர்ணயம் செய்ததற்கு பிறகு அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? ஒரு பக்கம் பார்த்தால் அபூபக்கர், ஒரு பக்கம் பார்த்தால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு பக்கம் யார்? அபூபக்கர், உஸ்மான், அப்புறம் பிறகு உமரும் அந்த பட்டியலில் சேர்ந்துக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தால், இன்னொரு பக்கம் பார்த்தால் அபு லஹப், அபு ஜஹல், உத்பா. எப்படி? ஒரு பக்கம் அபூபக்கர், உஸ்மான், அலி, உமர், இன்னொரு பக்கம் மக்கா வாழ்க்கையில பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம், இன்னொரு பக்கம் அபு ஜஹல், அபு லஹப், உத்பா. இங்கே தனது உயிரையே நபிக்காக அர்ப்பணிப்பதற்கு தயாராக இருக்கின்ற நேசர்கள் அங்கே இந்த நபியின் உயிரையே மாய்த்து விட வேண்டும், கொலை செய்து விட வேண்டும் என்று துடிக்கக்கூடிய எதிரிகள். இந்த ரெண்டு பேரும் அங்கே மக்காவில் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் கூட நிம்மதியாக இருக்கிறார்கள். இந்த தோழர்களை பார்த்து, இந்த தோழர்கள், இப்படிப்பட்ட தோழர்கள் கிடைத்ததை பார்த்து மனதை பறிகொடுத்து பெருமை அவர்களது தலைக்கு ஏறவும் இல்லை. புரிகிறதா? ஆனா இன்னைக்கு அப்படி நடந்தா என்னங்க ஆகும்? சும்மா பேருக்கு 5 ரூபா காசு கொடுத்தவன, 50 ரூபா காசு கொடுத்தவன, தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, அப்ப நல்லா தெரியும் எல்லாம் காசு கொடுத்து கூட்டு வந்த கூட்டம். அப்பயே என்ன பெருமையா மிடுக்கா போறாரு. அங்கே நபி அவர்களுடைய நிலைமை என்ன? காசு கொடுத்தா பணத்திற்காகவா, அல்லாஹ்வுக்காக, மறுமைக்காக? அக்கபா ஒப்பந்தத்திலே அஸ்அத் இப்னு ஸுராரா அது போன்று அந்த தோழர்கள் எல்லாம் அப்படியே 80 பேர் அர்ரஹீக்குல் மக்தூம் எடுத்து படித்து பாருங்கள், ரெட்டியா நிக்கிறாங்க. துப்பாக்கியில துட்டா கூட கண்ணு கொஞ்சம் லேட்டா போவோம், ஆனா சஹாபாக்கள் அப்படி கிடையாது. ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது மிகைப்படுத்தி அல்ல, நம்ம துப்பாக்கி கூட சுட்டா கூட அதை விட வேகமாக நின்றார்கள். போட்டி போட்டு நிக்கிறாங்க. அப்பாஸ் கையை பிடிச்சிட்டு கொடுக்க மாட்டேன்னு நிக்கிறார்கள். தள்ளுங்க, கையங்கிறாங்க. கடைசியா அன்சாரிகள் கேட்கிறாங்க, யார சூழலா என்ன இப்படி பிரச்சனை பண்றாரு? திரும்ப திரும்ப கேட்கிறாரு, உயிரை கொடுப்பீங்களா, பொருளை கொடுப்பீங்களா, சொத்தை கொடுப்பீங்களா, சோகத்தை கொடுப்பீங்களா, ரசூல்லாவை பாதுகாப்பீங்களா என்று திரும்ப திரும்ப கேட்கிறாரு. நாங்க தான் கொடுப்போம் கொடுப்போம்னு சொல்லிட்டோமே. இவர் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. சரி யார சூழல்லா, இவருக்கு என்ன சந்தேகம் வந்து போச்சு? நாங்க எல்லாத்தையும் உங்களுக்கு ஆண்டி கொடுக்கணும், எங்களுக்கு என்ன கிடைக்கும் ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? எல்லாத்தையும் கொடுத்துறோம், என்ன கொடுத்துறேன், என் மனைவி அர்ப்பணிச்சிடறேன், என் பிள்ளை அர்ப்பணிச்சிடறேன், சொத்தை அர்ப்பணிச்சிடறேன், எல்லாத்தையும் கொடுத்துறேன், எனக்கு என்ன கிடைக்கும்? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இலக்கை சொன்னார்கள், ஃபலக்கல் ஜன்னா, உனக்கு சொர்க்கம் கிடைக்கும். அவ்வளவுதாங்க. பாஞ்சாறு பாருங்க, குட்டி கொண்டு சஹாபி, அவர் அப்ப வயசு என்ன அவருக்கு? ஒரு 15, 16, 17 வயசு தான் இருக்கும். முதல் நாளா பாஞ்சு ரசூலுல்லாஹ்வுடைய கையை பிடிச்சாரு, 2 தடவை பயத் பண்ணாரு. யார் ரசூலுல்லாஹ், உங்களுக்கு 2 தடவை பயத் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி திரும்ப சுத்தி வந்து வேற பயத் செய்யறாரு. ரசூத்து பாருங்க என்ன, இப்படிப்பட்ட தோழர்கள் அங்கே இருந்தார்கள். சரியா? அப்பையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை ஒரு அப்தாக, அடக்கமானவர்களாக, அல்லாஹ்வுடைய அப்தாக, இவர்களுக்கு பணிவிடை செய்வதற்காக அல்லாஹ் என்னை அனுப்பி வைத்திருக்கிறான் என்றுதான் அவர்கள் அறிந்து கொண்டார்களே தவிர, இவர்களை வேலை வாங்கி இவங்களுடைய தலைக்கு மேல தான் வாழ்வுன்னு அவர்கள் நினைக்கவில்லை. புரிந்து கொண்டீர்களா? இன்று நாம் இங்கேதான் சருகுகிறோம். அல்லாஹ் பாதுகாப்பு. இன்னொரு பக்கம் எதிரிகள், இவர்களுடைய இந்த எதிர்ப்பால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவண்டு போகவும் இல்லை. எதிர்ப்பால் துவண்டு போகவும் இல்லை. ரொம்ப ஸ்டெடியா இருந்தாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். எதிர்ப்பு என்று சொன்னால் எப்படிப்பட்ட எதிர்ப்புகளை எல்லாம் நபி அவர்கள் மக்காவிலே சந்தித்தார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட், எனக்கு கொடுக்கப்பட்ட துன்பத்தை போன்று எந்த நபிக்கும் கொடுக்கப்படவில்லை, நான் பட்ட வேதனையை போன்று எந்த நபியும் படவில்லை, என்னை அச்சுறுத்தப்பட்டது போன்று எந்த நபிக்கும் அச்சுறுத்தல் செய்யப்படவில்லை. அப்படிப்பட்ட நிலையிலும் ரொம்ப ஸ்டெடியா இருக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சில உதாரணத்தை பாருங்கள். 100 பேர், எத்தனை பேர்? 100 பேர், அதுவும் வாள் வீசுவதிலே திறமை பெற்றவர்கள். ஒரு ஒரு ஆளும் ஒரு 100 பேருக்கு சமம் என்று பிரசித்தி பெற்ற 100 பேர் ஒன்று சேர்ந்துட்டாங்க.
புல் தடிக்கு பயில்வான் இல்லை. நம்ம ஊர்ல கூட பயில்வான் இருப்பாங்க, புல் தடிக்கு பயில்வான் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டு படம் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும், அதுல ஒண்ணுதான் புல் தடிக்கு பயில்வான். அந்த மாதிரி அல்ல, ஒரு ஆள் நூறு பேருக்கு சமம் என்று சொல்லப்படுகிற நூறு பேர் அங்கே ஒன்று கூடியிருக்கிறார்கள். எங்கே 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 மக்கள் எங்க ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டை சுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் ராத்திரி நடு நிசிக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. ஒரு 11 மணி 12 மணிக்கு எல்லாரும் வீட்டை வந்து சுத்திக்கிட்டாங்க. எதுக்கு சுத்தி நிக்கிறாங்க? தஹஜ்ஜத்துக்கு எந்திரிச்சு போகும்பொழுது ஒரே சீவ சீவிட வேணும் சொல்லிட்டு. இது எல்லாம் ரசூலுக்கு தெரியுமா தெரியாதா? எல்லாம் அறிவிக்கப்பட்டு விட்டது, எல்லாம் தெல்ல தெளிவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்டு விட்டது. ஆனா ரொம்ப நிம்மதியா போய் தூங்குறாங்க. தூங்க முடியுமாங்க? யார் யார் தூங்குறாங்க அதுல பாருங்க. இந்த குட்டி வாண்டு அலி ரதியல்லாஹு அன்ஹு, அப்ப வயசு என்ன உங்களுக்கு? 12 வயசுல முஸ்லீம் ஆகிறாங்க. 13 வருஷம் கழிச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்றாங்க. 25 வயசு தான் அந்த வாலிபர், அதுக்கு மேல தூங்கிட்டு இருக்கிறார். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட நிம்மதி அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும்போது அலி கொஞ்சம் எந்திரிங்கிறாங்க. எந்திரிச்சு நான் அந்த மாதிரி போறேன், என் பெட்ல படுத்துக்குங்க நீங்க, என் போர்வையை போத்திக்குங்கிறாங்க. யார சூழல்லாம் இது எதுக்கு முன்பு நினைத்து பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு துணிவு, எப்படிப்பட்ட ஒரு தைரியம், எப்படிப்பட்ட ஒரு பேலன்ஸ், எப்படிப்பட்ட ஸ்டடி. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். பயப்பட இவ்வளவு எதிர்ப்புகளுக்கு இடையில அப்படியே ஸ்டடி அணிகிறாங்க. இன்னைக்கு இருந்த ஹார்ட் அட்டாக் எல்லாம் அவன் கத்தியால வெட்டுறது நீங்க, அதுக்கு முன்னாடியே போயிருப்பான் ஹார்ட் அட்டாக்ல. 10 பேர் கொல்ல வரான்னு தெரிஞ்ச உடனே பயந்து ஓடுறதுலயே பாதி செத்து போயிடுவாங்க. அப்புறம் வெட்டும் போது பாதி ரூகே இருக்காது, ஈஸியா விட்டுட்டு போயிடுவான். யோசித்து பாருங்க, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன, இதே சம்பவத்துல போய் குகைக்குள்ளார உட்காந்துக்கிட்டாங்க. அங்க உட்காந்தா குகை இப்படி கீழே இருக்குது, மேல இப்படி போறாங்க. அபூபக்கர் சொல்றியா, யார சொல்லல, யாராவது குனிஞ்சு காலை அவங்க காலை பார்த்தா போது நம்ம உட்காந்துருக்கத பாத்துருவாங்கன்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நிம்மதியா சொல்றாங்க. மா வன்னுக்க பிஸ்னைனி அல்லாஹு ஸாலிஸுஹுமா. அபூபக்கர் we are two, நம்ம ரெண்டு பேர் இருக்கிறோம், ஆனா மூணாவது ஒருத்தர் இருக்கிறான். அல்லாஹ் நம்ம ரெண்டு பேர் நினைக்கிற நீனே, ஆனா மூணாவது ஒருத்தர் இருக்கிறா அல்லாஹ், எனவே கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. அபூபக்கருக்கு இந்த வார்த்தையை கேட்டவுடனே கவலை எல்லாம் பயம் எல்லாம் சும்மா பஞ்சா பறந்து போச்சு. ரொம்ப ஸ்டடியா இருக்கிறாங்க. இன்னொரு சம்பவத்தை பாருங்க, தாயிஃபுடைய சம்பவம். அடி அடின்னு அடி வாங்கிட்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோட்டத்திலே உட்காருகிறார்கள். அங்க உட்கார்ந்து ரொம்ப ஸ்டெடியா, ரொம்ப நிதானமா, ரொம்ப அமைதியா அந்த அடிமை அத்தாஸ் வருகிறார். பேரி அதாவது திராட்சை பழங்களை கொண்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சாப்பிட கொடுக்கறாங்க. நம்மளா இருந்தா என்ன செய்யோ, வாங்கின அடி பத்தாது, நானே வேதனை இருக்கிறேன், கொடுப்பேன். ரொம்ப அழகா நிம்மதியா உட்கார்ந்துட்டு அல்லாஹ்வுடைய ரிஸ்க்கு முன்னாடி வருது. பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லி எடுத்து வாயில சாப்பிட போறாங்க. இதுல வேற என்ன கேக்குறாங்க, அவரை கேக்குறாங்க நீ எந்த ஊருன்னு வேற கேக்குறாங்க. எந்த ஊரு? அவர் சொல்றாரு நான் வந்து அந்த ஊர். அந்த ஊரா? அந்த நபியுடைய ஊராச்சு அது, நைனுவாங்கிற என்னுடைய அண்ணன் யூனுஸ் நபியுடைய ஊராச்சு அப்படிங்கிறாங்க. அப்படி அவர் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. நாங்கெல்லாம் ஒரே பிரதர்ஸ், நாங்கெல்லாம் ஒரே அண்ணன் தம்பி அப்படிங்கிறாங்க. அது எப்படிங்கிறாங்க, அவரும் நபி நானும் நபி, நபிமார்கள் எல்லாம் சகோதரர்கள் அப்படிங்கிறாங்க. அந்த யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள், அவ்வளவு கஷ்டத்துல சிரமத்துல அந்த அத்தாஸ் முன்னாடி வரும் பொழுது அவருக்கு ரொம்ப அழகா தாவா கொடுக்குறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹயர், இப்ப திரும்ப வருவோம். சரி, இது ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டீங்களா? இன்னொரு பக்கம் பார்த்தால் வறுமை, பஞ்சம், பசி, பட்டினி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்டது போன்று வேறு யாருக்கும் ஏற்பட்டது கிடையாது. அந்த மாதிரி ஒரு வறுமை யாருக்கும் ஏற்பட்டது. இப்ப ஏதாவது சில நாடுகள்ல, அதுவும் அவர்களுடைய இந்த செயல்களின் காரணமாகவும், அவர்களை சுற்றி உள்ள செல்வ நாடுகளின் சூழ்ச்சியின் காரணமாகவும் அவங்க அந்த மாதிரி அதாபுல இருக்கிறாங்க. ஆனா நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட வறுமையோ, இது அவர்களாக தேடிக்கொண்டது தீனுக்காக, மறுமையின் பயணத்திலே அவர்களுக்கு ஏற்பட்ட அர்ப்பணிப்பு இது, தியாகம் இது. அப்ப அந்த வறுமையில் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக வறுமையில் இருப்பவன் வாடி துவண்டு நம்பிக்கை இழந்து விடுகிற அந்த நிலையை ஒரு காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைந்ததே இல்லை. புரியுதா? பொதுவாக வறுமை ஏற்பட்டால், பஞ்ச நிலை ஏற்பட்டால், பண நெருக்கடி பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டால் நல்ல திடகாத்திரமான வாலிபர் கூட அப்படியே சுங்கி மாதிரி நடந்து போவார். என்னங்க ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, இப்போ சரியா பொருளாதாரம் இல்லைங்க, வருமானம் இல்லைங்க, மனசுல தைரியம் இழந்து போயிருந்தது. அதே போல நோய் பிரச்சனை, குடும்பத்திலே பிரச்சனை, இது எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தார்கள். ஆனால் ரொம்ப அவர்கள் உறுதியாக இருந்தார்களே. இங்கேதான் நாம் பார்க்க போகிறோம், இப்படிப்பட்ட வித்தியாசமான சூழ்நிலைகளிலே ஏற்றம் இறக்கம், சுகம் துக்கம், இன்பம் துன்பம், ஒரு பக்கம் ஆதரவு இன்னொரு பக்கம் எதிர்ப்பு என்ற பல கோணங்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே பயணித்துக் கொண்டிருந்தாலும் நபி அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருந்த மிகப்பெரிய பண்புகளை அவர்கள் கடைபிடித்தார்கள். நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அவர்களால் அனுபவிக்க முடிந்தது. அதிலே முதல் விஷயம் என்ன, இலக்கை முடிவு செய்ததற்கு பிறகு இந்த துன்யாவிலே அல்லாஹுடைய விதி இப்படித்தான், விதியை புரிந்து கொண்டு சோதிக்கப்படாமல் மறுமையிலே உயர்வை அடைய முடியாது, சோதனையின் அளவுக்குத்தான் மறுமையிலே உயர்வு இருக்கிறது. திரும்ப சொல்கிறேன், சோதனையின் அளவுக்குத்தான் உயர்வு அல்லாவிடத்திலே அதிகம் கிடைக்கும். எந்த அளவு சோதிக்கப்படுகிறோமோ அந்த அளவு உயர்வை அடையலாம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா நபிமார்களை விட ஏன் உயர்வு என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா நபிமார்களை விட ஏன் அதிகம் 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 உயர்வு என்றால், அந்த நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட சோதனையை தட்டிலே ஒரு பக்கமும், நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சோதனையை தராசுனுடைய இன்னொரு தட்டிலும் வைத்தால் நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சோதனை தான் அதிகம், நபி அவர்கள் பட்ட கஷ்டம் தான் அதிகம். 950 ஆண்டு காலம் நூஹ் நபி சந்தித்த சோதனையை 23 ஆண்டு காலங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தார்கள். எனவே சோதனை இவர்களுக்கு அதிகம், அது ஒரு பெரிய காரணம் நபி அவர்கள் எல்லா இமாம்களுக்கும் எல்லா நபிமார்களுக்கும் இமாமாக உயர்ந்தவர்களாக ஆக்கப்பட்டதற்கு, அது ஒரு காரணம். புரியுதா? அப்ப இதை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு குர்ஆனிலே உணர்த்தினான். இப்ப நீங்க குர்ஆனுக்குள்ளாரே போய் பாருங்கள், நபி அவர்களுக்கு அல்லாஹ் வாழ பழகி கொடுத்த அந்த குணங்களிலே ஒன்று என்ன, சபுரை கற்றுக் கொடுத்தார்கள். எதை கற்றுக் கொடுத்தா? சபுர் இல்லைன்னா முடியாதுங்க, ஒன்னும் செய்ய முடியாது. இப்ப பாருங்க, நான் சொன்னேன் அல்லவா, துன்யால ரொம்ப முன்னேறி இருப்பாங்களே, ஒரு பெரிய பட்டதாரி பெரிய விஞ்ஞானி, அவர் சொல்வார், நான் ஏன் இவ்வளவு பெரிய விஞ்ஞானியாக ஆனேன் தெரியுமா, நான் எப்படி இப்படிப்பட்ட பட்டங்களை எல்லாம் பெற முடிந்தது தெரியுமா, மெழுகுவர்த்தியிலே படித்தேன், விளக்கு எண்ணெயிலே படித்தேன், பசி பட்டினியிலே படித்தேன், ரொம்ப பொறுமையா இருந்த பட்டம் வாங்கிருந்தேன் சொல்லிட்டு, ஒரு விஞ்ஞானியா ஆகணும் சொல்லிட்டு அதுக்காக ரொம்ப பெரிய சிரமங்களை சோதனைகளை எல்லாம் தாங்கிக் கொண்டேன் சொல்லிட்டு சொல்வார். பார்த்திருக்கிறீங்களா? ஒரு பெரிய பணக்கார எடுத்தீங்கன்னா, ஆரம்பத்தில் என்ன தெரியுமா செஞ்சுக்கிட்டு இருந்தேன், தெருவில் தள்ளு வண்டியில் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஒரு ஒட்டு கடை வச்சிருந்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஆனால் ரொம்ப பொறுமையா இருந்தேன். ரொம்ப சொல்றாங்களா இல்லையா, என்ன அய்யூப் பாய் சொல்றாங்களா இல்லையா, ரொம்ப பொறுமையா எப்படியாவது பணக்காரனா ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையா இருந்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன், நிறைய வேலை செஞ்சிருக்கிறேன். நீ எல்லாம் 8 மணி நேரம் வேலை செஞ்ச, நான் 16 மணி நேரம், 18 மணி நேரம், 20 மணி நேரம் வேலை செஞ்சிருக்கிறேன். இங்க ஒரு வேலை, அங்க ஒரு வேலை, அங்க ஒரு வேலை, இப்படிலாம் செஞ்சுதான், உணவுலாம் கஷ்டத்தெல்லாம் தாங்கிதான் நான் வந்து இப்ப இன்னைக்கு ஒரு நல்ல நிலையில இருக்கிறேன். சொல்றாங்களா இல்லையா, அந்த இவ்வளவுலாம் கஷ்டத்தெல்லாம் தாங்கிதான், அது என்ன அர்த்தம், அதுக்கு பொறுமையா இருந்தா. ரசித்து பாருங்கள், இந்த சபுர், இந்த சபுர் இருந்தால்தான் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்க முடியும். இல்லை என்றால் வெந்து வெந்து வாழ்க்கையிலே துக்கத்தை அனுபவித்து சாவுக்கு முன்னாடி செத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு சாவு தான் அல்லாஹ் விதிச்சா, ஆனா இவன் தினைக்கு செத்துக்கிட்டே இருப்பான். பொறுமையாளன் ஒரு தடவை தான் அவனுக்கு மூச்சு, பொறுமையாளருக்கு
ஒரு தடவை தான் அவருக்கு மௌத்து. அவர் இந்த மாதிரி தினைக்கும் சாக மாட்டார். சபுர், சபுரை அல்லாஹ் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். குர்ஆன்ல பாத்தீங்கன்னா நேரடியா நபியை பார்த்து, நபியே நீங்கள் பொறுமையாக இருங்கள், வஸ்பிர், நபியே பொறுமையாக இருங்கள், நபியே உறுதியாக இருங்கள், நபியே சகித்துக் கொள்ளுங்கள், கலங்கிடாதீங்க, நீங்கள் கலங்கி விடாதீர்கள், பதட்டப்பட்டு போயிடாதீங்க, உங்களுடைய நிலையை தவற விட்டு போயிடாதீங்க, ரொம்ப ஸ்டடியா பேலன்ஸா இருங்க, பயப்படாதீங்க, தடுமாறி போயிடாதீங்க, ஓடி போயிடாதீங்க, நீங்க பதட்டப்பட்டு போயிடாதீங்க, கலங்கி போயிடாதீங்க, செல்வம் வந்துச்சுன்னு சொல்லி நீங்க அதுலயும் மயங்கி போயிடாதீங்க, கஷ்டம் வந்தது என்று அதிலையும் தோண்டும் விடாதீர்கள், அப்படியே ஸ்டடியாயிருங்க, உறுதியாயிருங்க. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பொருளாதாரம் வந்த போது கூட, அந்த பொருளாதாரத்தை கொண்டு அவர்கள் இன்பத்தை தேடவில்லை, ஏழைகளுக்கு கொடுத்து அவர்களுக்கு சுகம் பெறுவதை, அவர்கள் சுபிட்சமாக இருப்பதை பார்த்து நபி அவர்கள் திருப்தி கொண்டார்கள். அன்னை ஆயிஷாவை கூப்பிட்டு சொன்னார்கள், ஒரு ஆடு அறுத்தாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம், ஆயிஷா எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு கேட்டாங்க. நம்ம வீட்டு பெண்களா தான் சொல்லிப்பாங்க, என்னத்தை விட்டீங்க, எல்லாத்தையும் தான் குடு குடுன்னு சொல்லிட்டீங்க, அப்ப என்னத்தை இருக்கு அப்படின்னு இருப்பாங்க. அன்னை ஆயிஷா சொன்னார்கள் ரொம்ப பொறுமையா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் கொடுத்துட்டோம், ஒரே ஒரு துண்டு மட்டும் அனைமா இருக்குது அப்படி நமக்குன்னு இருக்குது அப்படின்னாங்க. அன்னை ஆயிஷாவுக்கு தனது மனைவிக்கு சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா அது நமக்கு இருக்குன்னு சொல்லாத, அது நமக்கு இருக்குன்னு சொல்லாத, அது மண்ணுக்கு இருக்குது, நாம் எதை கொடுத்தோமோ அதுதான் நமக்கு இருக்குது, நாம் எதை கொடுத்தோமோ அதுதான் நமக்கு இருக்கிறது, நமக்கு என்று எதை வைத்தோமோ அது மண்ணுக்கு உள்ளது. ஆயிஷா என்ன போகுது, கடைசியில ஒண்ணு நம்ம சாப்பிடுவோம், நஜீசா போவோம், அப்படி போனாலும் மண்ணுக்கு, இல்லத நம்ம உடல்லயே மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ரத்தமா நம்ம எல்லாம் மௌத்தா போனோம்னா எங்க போவது, எப்படியோ மண்ணுக்கு தான் போவது, நமக்குன்னு உள்ளது மண்ணுக்கு போகுது, பிறருக்கு நாம் கொடுத்தது நமக்குன்னு உள்ளது. ஆயிஷா வறுமையில வந்து வாங்கிப்போம் பாருங்க, உடலை காசு பணம் வந்துச்சுன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, ஒரு நபிக்கு தகுதியானதல்ல அவரின் வீட்டிலே தங்க நாணயங்கள் இருக்கும் போது அவர் வீட்டிலே தூங்கி கொண்டிருப்பது. ஒரு திர்ஹம் ஒரு தீனார கூட ராத்திரில வச்சுட்டு தான் கணக்குல வச்சுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்க மாட்டாங்க. ஒரு நாள் ராத்திரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கமே வரல, ஏன்னா தூக்கமே வரலன்னு சொல்லிட்டு புரண்டு 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 படுத்தா, கடைசியில் கேட்குறாங்க, ஆயிஷா தான் ஒரு ஒரு தீனார் ஒன்று அங்கே வச்ச மாதிரி ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரசூல்லா, ஒரு தீனார் கொடுத்தீங்க அங்கே வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதை குடு 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 அப்படின்னு வாங்கி கொண்டு போய் அதை தர்மம் செஞ்சுட்டு வராங்க. அதுக்கப்புறம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்கிறார்கள். மௌத்துடைய காலத்தில், சக்கராத் காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு விழிப்பு வருகிறது, ஏதோ சொல்ல நினைக்கிறாங்க, ஆனா வேதனை, சொல்ல முடியல, திரும்ப மயக்கம், திரும்ப விழிப்பு வருகிறது, சொல்ல நினைக்கிறாங்க மயக்கம், திரும்ப மயக்கத்திலே சென்று விடுகிறேன். இப்படி போராடி போராடி கடைசியில் ஒரு கட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே போல சொன்னாங்க, என்னுடைய வீட்டிலே ஒரு தங்க நாணயங்கள் இருக்கின்றன, அது வந்தது, அதை பங்கு வைத்தேன், மிச்சம் இருக்கிறது, அதை எடுத்து பங்கு வைத்து விடுங்கள் சொன்னார். அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிம்மதி அடைகிறார். அப்ப செல்வ நிலையில் கூட அந்த செல்வத்தை கொண்டு தான் இன்பம் அடைய வேண்டும், தான் என்ஜாய் பண்ண வேண்டும் என்ற மனநிலையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துறந்தார்கள். இந்த மனநிலையை நாம் எந்த அளவுக்கு நம்முடைய தகுதிக்கு ஏற்ப துறப்போமோ அந்த அளவுக்கு நம்ம சந்தோஷமா இருக்கலாம். நான் இது கொஞ்சம் கஷ்டம், பிராக்டிஸ் பண்ணியே ஆகணும், சந்தோஷமா இருக்கணும்னா பிராக்டிஸ் பண்ணுங்க, இல்லைன்னா நீங்க கவலையா இருந்தா எனக்கு என்ன கவலை, என்ன பை சொல்றது புரியல, நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நானும் தான் எனக்கு தான் சொல்லிக்கிறேன், அதாவது உங்க முன்னாடி நான் வந்துடுறேன், இப்ப நீங்க இங்க வந்துடுறீங்க, இப்படி மாத்தி மாத்தி தான், என்ன நீங்க சொன்னா எனக்கு மட்டும், உங்களுக்கு மட்டும் தான் சொல்லி பெரிய ஆளாயிட்டார் அழைஞ்சது அப்படின்னு நினைச்சிடாதீங்க. உங்களையே ரொம்ப மோசமான ஆள் தான், அல்லாஹ் என்ன ஹிதாயத்தை கொடுத்து என்னை திருத்தி என்னை அல்லாஹ் சொர்க்கத்தில் சேர்த்து எனக்கு அல்லாஹு தஆலா ரஹமத்தை கொடுத்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். لا حول ولا قوه الا بالله العلي العظيم. اللهم اهدنا اللهم اهدنا اللهم ثبت قلوبنا. அப்ப நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்பங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா படித்து கொடுத்தான். இது இரண்டாவது பண்பு. முதல் பண்பு என்ன, முதல் பண்பு என்ன, சபர். இரண்டாவது பண்பு என்ன?
உனக்கு ஏற்படக்கூடிய இன்பங்களை, மகிழ்ச்சிகளை, சந்தோஷங்களை, வாழ்க்கையில் உனக்கு ஏற்படக்கூடிய சுபிட்சங்களை பகிர்ந்து கொள்.
அதாவது கையை கொஞ்சம் விரிச்சு வை, கையை கொஞ்சம் ஒரு ரெண்டு சொக்கா பாக்கெட்ல போட்டுக்கிட்டு டிப் டாப்பா இப்படி இப்படி போவாத, கொடுத்து பழகு, சிரித்து பழகு, உனது இன்பத்திலே பிறரை அணைத்து பழகு. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த தீன்ல ஜக்காத் இருக்குது, ஜக்காத் இருக்குது, சதக்கத்துல் ஃபித்ர். அப்படின்னா என்ன? பரவாயில்ல, நோன்பு எப்போ வரப்போகுது? ரொம்ப பக்கத்தில் இருக்கு. ரமதான் மாசத்துல இவ்வளவு கஷ்டப்பட்டு நோன்பு வச்சு ஒழுங்கா வியாபாரம் கூட பார்க்கல. ஆனா இந்த காலத்துல வேற மாதிரி, அந்த காலத்துல ரமதான் மாசத்துல நோன்பு வச்சா வியாபாரம் டல்லா போயிடும், இந்த காலத்துல நோன்புலதான் வியாபாரம் டபுளா போகுது. பரக்கத்து என்ன? அந்த காலத்துல ரமதான்ல பரக்கத்துன்னு சொன்னா இபாதத்து அதிகமா செஞ்சதை பரக்கத்துனாங்க. புரியுத கான்செப்ட்? அதிகமா ராத்திரில தொழுவாங்க. எந்த அளவு தொழுவாங்கன்னா இஷாக்கு பின்னாடி தராவிக ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா சுபுகு அதாவது சஹருக்கு வரைக்கும், இமாம் சாப் சஹருக்கு கொஞ்சம் நேரம் கொடுத்துட்டாருன்னா அப்பா இமாம் சாப் சீக்கிரமா முடிச்சிட்டாரு அப்படிமாங்க. இல்ல ஓடி 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 போய் கிடைக்கிறத ரெண்டு வாய சாப்பிட்டு தண்ணியை குடிக்கிறதுக்குள்ளார இங்க முஅதின் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு காம சொன்னவொன்னு பாங்க சொன்னவொன்னு சாப்பிட்டதை போட்டுட்டு ஓடுற மாதிரி தான் இருக்கும். அது அந்த காலத்து ரமதான். புரியுதா? அதுக்கப்புறம் காலையில திரும்ப சுபுகுக்கு பிறகு கொஞ்சம் ஓய்வு எடுத்த உடனே திரும்ப அடுத்து குர்ஆன் ஓத ஆரம்பிச்சிருவாங்க. இது அவர்களுடைய ரமதான். நம்ம ரமதான் என்ன? ரொம்ப வியாபாரிகளுக்கு தராவீக கட்டு, அல்லது அவர்களுக்கு தகுந்த மாதிரி தராவீக. எப்படி ஒரு மணி நேரத்தில் எங்க அஜரத்து ஒரு ஜுசுவை போது 20 ரக்காத்து தொழுவ வச்சிருவார்ல அப்படின்னு இவர் சொல்ல, எங்க அஜரத்து 55 நிமிஷத்துல முடிச்சிருவாருன்னு இவர் சொல்ல, மூணாவது ஆள் சொல்ல எங்க அஜரத்து 50 நிமிஷம், இப்படி கடைசியில சொல்லி சொல்லி அரை மணி நேரம் வரைக்கும் வந்துடுறாங்க. இப்படி அரை மணி நேரத்துல ஒரு ஜுசுவை ஓதி 20 ரக்காத்து தொழுவணும், அதுவும் இடையில உளர வேண்டியதெல்லாம் உளறி. எப்படிங்க தொழுதுருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அப்படியே சந்தோஷமா போவாங்க எல்லாரும். இதுக்கு இவங்க தொழுகாம வெறும் இஷாவை மட்டும் தொழுதுட்டு போனாலே பாவம் இல்லாம போலாம் இவங்க. இன்னைக்கு அப்படித்தான் நம்ம பக்கமும் மாறிக்கிட்டு இருக்கு. 8 ரகாத்து பக்கமும் இது எதனால் எப்படி இருந்திருக்க வேண்டியது எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது, இங்கேயும் அந்த மாதிரி மாறிக்கிட்டு எல்லாம் எழுதி வச்சுட்டாங்க. எழுதப்படாத விதியாக எழுதி வச்சுட்டாங்க. ஒரு மணி நேரத்தில் முடிச்சிடணும், 8 தொழுதானு சரி 20 தொழுதானு சரி. என்ன யாபாசி? 8 தொழுதானு சரி 20 தொழுதானு சரி எப்போ எத்தனை நேரத்தில் முடிச்சிடணும்? ஒரு அதுக்கு மேலாம் தாங்காதுங்க. இங்கே நம்ம ஊர்லலாம் அதுக்கு மேலே தாங்காது. முடிஞ்சது. எதுக்கு ரமதான் உனக்கு? உனக்கு எதுக்கு ரமதான்? மூக்கு பிடிக்க 4 வேளை சாப்பிட்றதுக்கா, கஞ்சி குடிக்கிறதுக்கா, போண்டா சாப்பிட்றதுக்கா, மசாலா வடை சாப்பிட்றதுக்கு? எதுக்கு இவங்களுக்குலாம் நோன்பு? எதுக்கு நோன்பு? கஞ்சி குடிக்கணும், மசாலா வடை சாப்பிடணும், நல்லா வயிறு ஃபுட்டாக சாப்பிட்டுட்டு காலையில் எக்ஸ்ட்ரா 4 மணி நேரம் 10 மணி நேரம் தூங்கணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லாஹ். அல்லாஹ் என்னை உங்களையும் திருத்துவானாக, சீர்படுத்துவானாக. இப்போ என்ன சொல்லி கொண்டு வந்தோம்? இங்கே போயிட்டோம், பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ அதனால தான் ஜக்காத்து, அதனால தான் என்ன என்ன சதக்கத்துல் ஃபித்ர் சொல்லுங்க. நல்லா உறுதியாக சந்தேகமா சொல்ற மாதிரிலாம் இருக்குது. ஜகாத், சதக்கத்துல் ஃபித்ர், அதோட முடிஞ்சிச்சா? நான் எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறேன்? அது தொழுக உனக்கு அல்லாவுக்கு இடையில உள்ளதுல. சதக்காவை பத்தி, பிறரோடு பகிர்ந்து கொள்வது உங்கள் இன்பத்தை. சரி, இப்ப ஒரு குயிஸ் போட்டீங்க. எப்பப்பெல்லாம் தர்மம் கொடுக்கறது? ரெண்டை சொல்லியாச்சு, ஒன்னு சொல்லுங்க, அடுத்து ஒன்று மூணாவது ஒன்று சொல்லுங்க. மாஷா, ஏன்னா இப்படிலாம் சொன்னா யாருக்கு பரிசு கொடுக்கறது? கையத்து விரல தூக்கணும், நம்ம கேட்போம், அவங்களுக்கு வேணா பரிசு கொடுக்கலாம். சரிதான் சொல்லிட்டாங்களே. நோய் ஏற்பட்டுச்சுங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? நம்ம என்ன சொல்றோம்? உடனே டாக்டர்கிட்ட போய் 500 கொடு டாக்டர். 500 100 வச்சுங்க டாக்டர், நல்லா பாருங்க டாக்டர். எப்படி நடப்பாவி? போகும்போது 4 பேருக்கு சதகா கொடுத்துட்டு போன ரசூல்லா சொன்னா இவன் டாக்டருக்கு தான் கொடுப்பேன்னு நிற்கிறான். இந்த காலத்தில் அதுவும் ஸ்கேனு லொட்டு லொசுக்கு குப்பை கூலம் எல்லாம் திங்காசு குப்பை கூலம்னா புரியுதா? இந்த ஒரு பையில போட்டு கொடுப்பானோ அதெல்லாம் என்ன குப்பை கூலம் எல்லாத்துக்கும் காசு கொடுக்க வேண்டியதா? கயிறு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாவு மர்தாக்கும் பிஸ்ஸதகா, உங்களது நோயாளிகளுக்கு சதக்கா கொடுத்து நீங்கள் மருந்து தேடுங்கள், ஷிஃபாவை தேடுங்கள். புரியுதா உங்களுக்கு? எவ்வளவு பெரிய திட்டத்தை போடுறாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம்.
உனக்கு கிடைத்த இன்பத்தை நீ பகிர்ந்து கொள் என்பதற்கு எப்படிப்பட்ட திட்டம் பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனக்கு நோய் வந்துச்சா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு போய் ஒரு 5 கிலோ அரிசி முட்டையை வாங்கி கொடு, 10 கிலோ அரிசி முட்டையை வாங்கி கொடு அப்படின்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரியுதா? சரி, அடுத்து யார் கைத்துக்கிறான்? அது யாராவது யாத்திரிகர் வரும் பொழுது கேட்டு வரும் பொழுது அவங்களுக்கும் சரி, அதுவும் ஒரு டைம். பிரயாணத்தில் போகும்போது வேற நோன்பு விட்டு அதுக்கும் சதக்கா, அப்புறம் ஹஜ்ஜில் சதக்கா, அப்புறம் சத்தியத்தை முறிச்சா சதக்கா, குர்பானி, அதான் குர்பானி ஹஜ்ஜி ஒன்று, அப்புறம் சரிங்க புள்ள பிறந்த அக்கிகா கொடுக்கறது, வலிமா கல்யாணம் பண்ணா வலிமா கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும், ஆனால் அது நாங்கள் கொடுக்க மாட்டோம், பொண்ணு வீட்டு சாப்பாடு தான் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஒரு கூட்டம். வீடு குடி போகும்போது சாப்பாடு போடுறது அதெல்லாம் பட்டோம். சரி அடுத்து மாஷா அல்லாஹ், வேற அடுத்து சரிங்க. இப்படி நீங்க ஒரு பட்டியலை போட்டுடலாங்க. இன்னும் ஒரு விஷயத்த நான் சொல்றேன் பாருங்க, ஏன்னா உங்க சில பேருடைய எண்ணங்கள்ல சிந்தனைகள் அது வந்திருக்கிறாது. உங்க துவாவை அல்லாஹ் ஏத்துக்கணும்னா சதக்கா கொடுத்துட்டு துவா கேளுங்க. உங்க துவாவை அப்ப தினைக்கும் துவா செய்யறோம்ல, சரிது இல்லையா? தினைக்கும் துவா செய்யறோம், நம்ம செய்யற துவாவெல்லாம் அல்லாஹ் ஏத்துக்கணும்னு நினைக்கிறோம், அப்ப தினைக்கும் சதக்கா கொடுக்கணுமா இல்லையா? அல்லாஹு அக்பர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இன்றைக்கு யார் தர்மம் கொடுத்தார், இன்றைக்கு யார் நோயாளியின் நலம் விசாரித்தார், இன்றைக்கு யாரு ஜனாசா தொழுதது, இன்னைக்கு யாரு நோன்பு வச்சது, 4 கேள்விக்கும் ஒரே ஆள் எழுந்திருச்சாங்க அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனது இன்பத்தை பிறரோடு பகிர்ந்து கொள், உனது இன்பத்தை பிறரோடு பகிர்ந்து கொள். இந்த ஒரு திட்டத்தை அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கொடுத்தா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா அதை ஃபாலோ பண்ணாங்க. எப்படி? ஒரு கோப்பையில பால் வருதுங்க, பசி பட்டினி. ஏற்கனவே அபு ஹுரைரா இங்க பட்டினியா கிடக்கிறார், அபுபக்கர் வந்தாரு அவரும் பார்த்துட்டு இவர் எதுக்கோ மிஸ்கின்னு கிடக்கிறாரு பாவான்னு போயிட்டாப்ல, உமர் வந்தாப்ல உமர்கிட்ட கொஞ்சம் துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அபு ஹுரைரா, உமர் அந்த புராணத்துக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்கிறாப்ல, உமர் அதுக்கு விளக்கமா, அது இந்த விளக்கம் ரசூலுல்லாஹி அப்படி எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு போயிடறாப்ல. அபு ஹுரைரா, அவரை விட எனக்கு விளக்கம் நல்லா தெரியும், இருந்தாலும் அப்படியே பேச்சு கொடுக்கும்பொழுது ஏதாவது சாப்பிட்டியா, என்ன செய்தி, பசியா இருக்கிறியா, வரியா சாப்பிட வரியா அப்படின்னு கேட்பாரே நினைச்சு பேச்ச கொடுத்தா, அவர் என்னமோ கரெக்டா ஃபத்வாவை கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறாரு. என்ன புரியுதா? அப்படின்னு அபூ ஹுரைரா இங்க பைத்து வைத்த தடவிக்கிட்டே இருந்தா, கடைசியில ரசூல்லா வர்றாங்க, என்ன அபூ ஹுரைரா இப்படி கிடக்குறீங்களே, யார் ரசூல்லா பசி தாங்க முடியல, சரி வாங்க வீட்டுக்கு அப்படின்னு கூட்டிட்டு போனா அங்க ஒரு கோப்பையில பால் வருது. அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், ரசூல்லா நமக்கு கொடுத்துருவாங்கப்பா, நம்ம ஃபுட்டா குடிச்சிடலான்னு அபூ ஹுரைரா நினைச்சுக்கிட்டு இருந்தா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபூ ஹுரைரா அங்க போய் பாரு சுஃபால, அங்க போய் பாரு சுஃபால எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பார்த்து எல்லாரையும் கூட்டிட்டு வா, ஒருத்தரையும் விட்டுறாதன்னு முடிஞ்சிச்சு. கிடைச்ச மாதிரிதான் இன்னைக்கு அபூ ஹுரைரா, நமக்கு ரெண்டு பேருக்குமே பத்தாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தனை பேரை கூட்டிட்டு வர சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்து கொடுத்தா பாருங்க, என்ன பாருங்க தர்பியா கொடுக்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் கையாலேயே கொடுத்து எல்லாருக்கும் கொடுத்து குடிக்க வை, எப்படி எப்படிப்பட்ட தர்பியா கொடுக்குறாரு. கொடுத்தவனே இவர் சீக்கிரம் வாங்கிடலாம்னு பார்த்தா கூட பின்னாடி இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, இஷ்ரப் 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 ஹத்தா தர், குடி 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 நல்ல தொண்டை வரைக்கும் நிரம்புற வரைக்கும்ங்கறாங்க. இப்படி கொடுத்து 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 70 பேரும் குடிச்சிட்டாங்க. கடைசியில் அபூ ஹுரைரா பார்க்கறாரு, அப்படியே இருக்குது பால், சுபஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அபூ ஹுரைரா இப்ப குடி உன் பங்கு தான் அப்படிங்கிறாங்க. குடிக்கிறாரு, யார் ரசூல், குடி குடிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் கடைசியில குடிச்சு குடி, யார் ரசூலுல்லாஹ் வல்லாஹி லா அஜிதுல்லாஹா மஸ்லக்கா, இனிமே உள்ளார போறதுக்கு இடமே இல்ல ரசூல்லா அப்படின்னு சொல்ற வரைக்கும் குடிக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி குடிக்கிறாங்க. இப்படி பகிர்ந்து கொண்டார்கள் பாருங்க. வர்றாரு ஜாபீர், யார் வர்றா, ஜாபீர் வர்றாரு. அவர் யார் ஜாபீர், இங்க யாரோ ஒருத்தர் நினைக்காதீங்க, ரசூல்லாவுடைய ஜாபீர். யாரு ரசூலுல்லாவுடைய ஜாபீர் வராரு. ஏன் வராரு? பார்த்துட்டார் ரசூலுல்லா வயித்துல ரெண்டு கல்லை கட்டிக்கிட்டு கந்த கோடச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லா ரெண்டு கல்லை கட்டி கொண்டு கந்த அகல் தோண்டி கொண்டிருக்கிறார்கள். பார்த்துட்டாரு மனைவிட்ட ஓடுறாரு மதினால. ரசூல்லா பசி தாங்கல, ரசூல்லாவுக்கு வயலெல்லாம் ஒட்டி கிடக்குது, ரெண்டு கல்லை வச்சு இறுக்கி கட்டிக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏதாவது சாப்பாடு கிடைக்குமா? ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குது, கொஞ்சோண்டு மாவு இருக்குது, எல்லாத்தையும் சேர்த்து ஏதாவது சாப்பாடு செஞ்சா ஒரு நாலு அஞ்சு பேர் சாப்பிடலாம் அதிகப்படியாங்கிறாங்க. சரி செய்யி, நான் பத்திரமா ரசூல்லாவை மட்டும் தனியா நைசா நழுவி கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து காதுக்குள்ளார ரசூல்லா நீங்க பக்கத்துல ஒரு நாலு பேர் மூணு பேர் நைசா அப்படியே வந்துருங்க அப்படிங்கிறாங்க. எப்படி நீங்களும் உங்களோட ஒரு மூன்று அல்லது நாலு பேர் நைசா வந்துருங்க, உங்களுக்கு நான் சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னது தான தாமதம். ஹலோ இலா தாவத்தி ஜாபீர், எல்லாரும் வாங்க ஜாபீர் நமக்கு சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கிறாராம். கதை கந்தலாயிருச்சு. யாருக்கு? அடி நடுங்கி வைத்த கலக்குது, புளிய கரைச்சி ஊத்துன மாதிரி ஓடி வர்றாரு ஜாபீர் மனைவிட்டம்மா. இன்னம்மா சேதி நிலைமை தெரியுமா? நாலாயிரம் பேர் வர்றாங்க, நாலு பேரை நீ கூப்பிட்ட, வர்றது எத்தனை பேரு? நாலாயிரம் படம் வருதுமா? மனைவி பயந்து போய் கேக்குறாங்க, என்னங்க சொல்றீங்க? நல்லா சொன்னீங்களா ரசூல்லாட்ட, நாலு பேர் நல்லா சொன்ன. ஆனா ரசூல்லா தான் சொல்றாங்க ஹலுமு இலா தாவத்தி ஜாபீர், ஜாபீருடைய தாவத்துக்கு எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ரசூல்லா சொல்லிட்டாங்கல்ல, நீங்க சொன்னதுக்கு பிறகு சொன்னாங்களா? நான் தெளிவா சொன்ன அதுக்கப்புறம் தான். அப்ப ஏங்க நீங்க கவலைப்படணும், இவர் மனைவி, இவர் பெண், ஈமானிய பெண்ணு, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு கிடையாது. நான் தான் சொல்லி அனுப்புறேன், ரெண்டு பேருக்கு தான் சாப்பாடு பண்ணேன்னு சொல்லிட்டு பத்து பேரை கூட்டு வந்து நிக்கிறீங்களா? நான் மனுஷியா இல்லையா? என்ன பார்த்தா இறக்கமே இல்லையா உங்களுக்கு? என்ன செய்ய போங்க, நீங்களே பத்துங்க. இது யாரு? இந்த காலத்தில் சில எல்லாரும் கிடையாது, விருந்தாளிய பார்த்துட்டாலே டென்ஷன் ஆகுற கூட்டம் இந்த காலத்துல. அதுவும் இந்த சிட்டி வாழ்க்கையில பொதுவா எல்லாரையும் நல்லவும் வாஷாலா இருப்பாங்க, விருந்தாளிய யாருமே கூப்பிடுற விருந்துக்கு கூப்பிடுறதே கிடையாதுங்க. எங்க அவள்கிட்ட போய் பிரச்சனை பண்ணிட்டு வாங்க, எதிர்த்து எங்கேயாவது ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டு போயிடுவோம் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப பேர் கூப்பிடுறாங்களே தவிர வீட்டுக்கு கூப்பிடவே மாட்டேங்கிறாங்க. யாரும் கோச்சிக்காதீங்க தயவுசெய்து, பொதுவா சொல்றேன். உங்களே யாரும் கூப்பிடுறது இல்லையா? யாரும் கூப்பிடுறாங்களா? கல்யாணத்துக்கு மட்டும் பந்தியில விருந்து போடுவாங்க, முன்னாடி கூட அது கூட அந்த குடும்பத்தார்கள் பந்தி பரிமாறுவாங்க. இப்படி புரியுதா இல்லையா? ஆனா இப்ப எல்லாம் வந்து வாடகைக்கு விட்டாச்சுனாலே அதுக்கு கூட பெருமை வந்து போச்சு. நான் பரிமாறுறது இவனுக்கு சாப்பாடு கொடுக்கறது, அதுக்கு எல்லாத்துக்கும் வாடகைக்கு பால் வச்ச, எல்லாம் மாறிக்கொண்டே வருகிறது. இஸ்லாமிய கலாச்சாரம் அடியோடு குடி அது போய்கிட்டே இருக்குது. கொஞ்சம் கவனிச்சு கேளுங்க, இப்ப என்ன பேசிக்கிட்டு இருந்தோம்? என்ன பேசிக்கிட்டு இருந்தோம்? மனைவி சொல்றாங்க என்ன கவலைப்படுறீங்க, அதான் சொல்லிட்டீங்க ரசூலுல்லா சொல்லிட்டு அப்புறம் என்னங்க கவலை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஓடி வராரு. சல்லாவை ஊத்தி ஊத்தி நாலு நாலு பேருக்கா கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நாலாயிரம் பேரும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. முடிச்சவனே குழச்ச மாவும் அதே அளவு இருக்குது, சட்டியில காய்ச்சின சால்னாவும் அதே அளவு இருக்குது. சொன்னார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜாபிரே அல்லாஹ்வுடைய உணவை நாங்கள் சாப்பிட்டோம், உங்களது உணவு இருக்கிறது, அல்லாஹ் உங்களுக்கு பரக்க செய்வானாக, நீங்கள் சாப்பிடுங்கள்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சுட்டு எந்திரிச்சு போறாங்க. எதை பழகி கொடுக்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? உனக்கு கிடைத்த இன்பத்தை பிறரோடு பகிர்ந்து கொள். வஅம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்தித். பெருமை பேசாத, ரொம்ப பேரு அல்லாஹ்வுடைய நேமத்தை நான் வெளிப்படுத்துறேன்னா நான் யார் தெரியுமா, என் மங்களா இருக்கு, என் கார் இருக்கு, என் அது இருக்கு, இது இருக்குன்னு பெருமை பேசுவது என்று நினைக்கிறார்கள். உனக்கு கிடைத்த நேமத்தை பிறரோடு ஷேர் செய்து கொள், அதிலே பிறரை கூட்டாக்கிக் கொள், அதிலே பிறரை சேர்த்துக்கொள், அதை பிறருக்கு கொடுத்துக்கொள். வஅம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்தித். எவ்வளவு அழகா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் பாருங்கள். உனக்கு ஒரு டிரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கிற, அப்புறம் என்ன செய்யற? ஒரு கடைக்கு போற, போனா உனக்கு ஒரு நல்ல டிரெஸ் ஒன்று அழகா இருக்குது, பிடிச்சதை வாங்கிட்டு வந்துட்டேன், ரசூல் சல்லா அலிஸ்லம் சொல்கிறார்கள், நீ பிடிச்ச ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து போட போறீல்ல, பழைய ட்ரெஸ் ஒன்று இருந்துச்சு பாரு, அதை கொண்டு போய் ஒரு ஏழைக்கு கொடுத்துட்டு வந்துடு, அதுக்கப்புறம் இந்த புது ட்ரெஸ்ஸை போடு, எல்லாம் ரொம்ப சந்தோஷமா. எப்படி யோசிச்சு பாருங்கள். அதான் சொல்லி அல்லாஹ் ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு அதை பழக்கி கொடுத்தார். சபராயிருங்க, நேமத்துகள் கிடைக்கும் போது தானே அனுபவிச்சு வாழணும்னு நினைக்காதீங்க, பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், சந்தோஷமாக வாழலாம், மகிழ்ச்சியாக வாழலாம். நீ தானா ரூமை பூட்டிக்கிட்டு சாப்பிட்டு பாருங்க, அதே நேரத்தில் ஒரு 10 பேரை கூப்பிட்டு தட்டில் வச்சுக்கிட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி சாப்பிட்டு பாருங்க, ரெண்டுத்துக்கும் இடையில் உள்ள மகிழ்ச்சியை பாருங்க. இந்த முன்னாடி சாப்பிட்டப்ப ஹவா நஃப்ஸ் அதிகமாகி, ஹிர்ஸு அதிகமாகி, உள்ளமெல்லாம் இருண்டு போய், நஃப்ஸெல்லாம் இருண்டு போய் ஒரு விதமான வெறுச்சி இருக்கும். ரெண்டாவது மாதிரி சாப்பிடும் பொழுது சாப்பாடு கொஞ்சமா இருந்தாலும் 4 பேரை கூப்பிட்டு நல்லா சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம பசியா இருந்தாலும் பரவாயில்லன்னு இருக்கும் பொழுது உள்ளமெல்லாம் வானம் அளவுக்கு விசாலமாகி, மூஞ்செல்லாம் பிரகாசமாகி, கல்பெல்லாம் சந்தோஷமாகி ரொம்ப திருப்தியா இருக்கலாம். எப்படி அபூ தல்ஹா இருந்ததை போன்று யோசித்து பாருங்கள். அப்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் நிறைய விஷயம் இருக்குது, குறிப்பாக இந்த 2 விஷயங்கள். ஒன்று என்ன? சபரை பழகிக்கொள். இரண்டாவது, உனக்கு அல்லாஹ் கொடுத்த நேமத்தை பிறரோடு பகிர்ந்து கொள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வாழ பழகி கொடுத்த வாழ்க்கை முறை. அப்ப நான் ஆரம்பத்தில் 2 விஷயத்தை சொன்னேன். ஒன்னு, நபி அவர்கள் வாழ்ந்தது போன்று நாம் வாழ பழக வேண்டும், நபி அவர்கள் பழகியது போன்று நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். அப்ப நபி அவர்கள் பழகியது என்ன? ஒன்று தனக்குள், இரண்டாவது பழக்கம் பிறரோடு, அவர்களுடைய ரிலேஷன்ஷிப், பிறரோடு அவர்களுடைய பழக்கம், தொடர்பு, உறவு முறை, அணுகுமுறை, அவர்களை எதிர்கொள்ளுதல், அவர்களை சந்தித்தல், அவர்களை வரவேற்குதல், இது எப்படி இருந்தது? வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியின் இரண்டாவது பக்கம், வாழ்க்கையின் மகிழ்ச்சியின் இரண்டாவது பக்கம் பிறரோடு பழகுவதிலே இருக்கிறது. ஒருத்தரை பார்த்தா எல்லாரும் சிரிச்சு சிரிச்சு அவர்கிட்ட பேசுறாங்க, ஒருத்தரை பார்த்தா டேய் அவன் வரானா அந்த பக்கம் போடா. எப்படி ஒருத்தரை பார்த்தா சிரிக்கிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள், இவர் நம்ம பக்கம் பார்க்க மாட்டாரா அப்படின்னு சந்தோஷமா போறாங்க, ஒருத்தரை பார்த்தா டேய் வேண்டாண்டா பிள்ளை வர்றான்டா மோசமா, டேய் எடுத்த காலி பண்ணு என்று விரண்டு ஓடுகிறார்கள். என்ன இது? மக்களிடத்திலே பழகுவதிலே ஏற்படக்கூடிய, மக்களை சந்திப்பதிலே ஏற்படக்கூடிய, மக்களோடு உறவாடக்கூடிய முறைகளிலே ஏற்படக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது. இது வாழ்க்கையிலே ஒன்று மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது, இல்லை துக்கத்தை கொண்டு வருகிறது. அப்ப இதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பழகினார்கள், அந்த பழக்கத்தின்படி நாம் வாழ ஆரம்பிக்க வேண்டும். அது தனி ஒரு பக்கம் இருக்குது, இன்ஷாலா நம்ம அடுத்த ஒரு அமர்வுல பார்ப்போம். இப்ப இந்த அமர்வுல நாம் எதை தெரிந்து கொண்டு செல்ல வேண்டும்? இன்ஷாலா நபி அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு இலக்கை கற்றுக் கொடுத்தான் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு. நிறைய பண்புகளை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி அந்த பண்புகளுக்கு 2 பண்புகளை முக்கியமாக ஆக்கி கொடுத்தான். ஒன்று சபரை, இரண்டாவது கிடைத்த மகிழ்ச்சியை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், பிறரையும் அதிலே சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று அதன் அடிப்படையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார்கள், மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். அப்ப அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மக்களோடு பழகினார்கள், எனவே அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள், அந்த அடிப்படையிலே நாமும் பழகினால் மகிழ்ச்சியாக இருக்கலாம். இன்ஷால்லாஹ் அதை அடுத்த சில அமர்வுகளிலே பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசிய விஷயங்களிலே, கூறிய விஷயங்களிலே எனக்கும் உங்களுக்கும் நன்மையை எழுதுவானாக, அவனது பொருத்தத்தை எழுதுவானாக. அல்லாஹ்வுடைய அன்பையும் அல்லாஹ்வுடைய பயத்தையும் எனக்கும் உங்களுக்கும் எல்லா மூமினான முஸ்லிமான மக்களுக்கும் அதிகப்படுத்துவானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.